சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமா அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாயமேன அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்தி. பூதம் சரச்ச மகதாஹுவய பத்தநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹ பக்தாங்கிரிரேனு பரகால யதீந்திர மிஸ்ர ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசம் பிரணாமோ துக்க சமணஹ தம் நமாமி ஹரிம் பரம். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்திருந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்தை ராமானுசன் சரணாரவிந்தவன். நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணர் ஷுண்வன் ராமகதாநாதம் கோணயாதி பராங்கிரி யப்பிபன் சததம் ராமச்சரிதாமிருத சாகரம் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே பிராஜேத சமகல்மஷம். கோஷ்பதி கிருதவாராசி மசகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம். அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசன கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கர மனோஜமம் மாருத துல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானவயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாய. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை சார் அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏ அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரி அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். கற்பா இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பல் புற்பா முதலாக புல்லெரும்பாதி ஒன்றின்றி நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுள் புளையரமாகி நின்ற புத்தொடு சமணமெல்லாம் கலையறக்கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோதான். தலையறுப்புண்டும் சாகேரி சத்தியம் காண்மினையா இலையினால் இலங்கையை செற்ற தேவனே தேவனாவான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயும் சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவின் நிகழ்ந்தெழுத்தினால் வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜி வேத பிராச்சேதசாத் ஆசீத் சாட்சா ராமாயணாத்மனக. யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சன் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில்சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உங்கள் மொய்களுக்கு அன்பையே. ஆழ்வார்கள் பன்னிரு ஆழ்வார்கள் உண்டு 12 பேர். அதுல ஒரே ஒருத்தி ஆண்டாள் பெண் பிள்ளை மற்ற 11 பேரும் ஆண் பிள்ளை. இந்த 12 ஆழ்வார்கள்ல 11 பேரும் பகவானுடைய பெருமையைத்தான் பேசியிருக்காங்க கூடவே பாகவதா மகிமையும் பேசியிருக்கான். மதுர கவி ஆழ்வார் அப்படின்னு ஒரு ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாருடைய சிஷ்யர். அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குருவான நம்மாழ்வார் பகவானை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு ஒரு தீர்மானம். ஏண்டானா பாகவதா பிரத்யக்ஷத்திலே நம் கண்ணுக்கு தெரியும்படியான தெய்வம் மனுஷ ரூபே. இப்ப கோவில்ல போறோம் திருப்பதி போறோம் ஸ்ரீரங்கம் போறோம் பெருமாளை பார்க்கிறோம் அவர் ஏதோ பேசுறார் ஆனா நமக்கு புரியணும் இல்லையா? நமக்கு புரியல அப்படின்னா என்ன பிரயோஜனம்? ஆனா குரு முன்னாடி போய் நின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆச்சாரியன் முன்னாடி போய் நின்னோம்னா நல்லா இருக்கியா, சௌக்கியமா இருக்கியா, பகவான் இருக்கான், கவலைப்படாது, தைரியமாரு, நம்பிக்கையாருன்னு அழகா நம்ம மனசுக்கு தட்சணாது உடனேயே சமாதானம் கொடுத்துடுறோம். அதனால தெய்வத்தை காட்டிலும் ஆச்சாரியன் வசதி. ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல குருவும் பகவானும் ஒரே தட்டு இல்லை, குரு ஒரு படி மேல, குருவுக்கு கீழே தான் பகவான். பாகவதம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நீங்க கவனிச்சு பார்த்தீர்கள் அப்படின்னா பகவான் யாரெல்லாம் அடையணும்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கெல்லாம் முதல்ல குருவைத்தான் காட்டி கொடுக்கிறான். துருவன் முதல்ல நாரதரை பார்க்கலாம், அப்புறம் அவர் சொன்ன உபதேசத்தை ஜெபிக்கணும், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன், அதுக்கப்புறமா தான் பிரத்யக்ஷத்திலே தெய்வம் வர்றது. பிரஹ்லாதன் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நாரதருடைய உபதேசம் கேட்டான், அதையே ஜெபிச்சுட்டு இருந்தான். இது என்ன விசேஷம்னா, இப்ப நமக்கெல்லாம் இன்னைக்கு ராமன்னா எப்படி, கிருஷ்ணன்னா எப்படி, நரசிம்மமூர்த்தினா எப்படின்னு ஒரு போட்டோவோ கோவிலோ ஏதோ இருக்கு. பிரஹ்லாதனுக்கு முன்னாடி நிருசிம்ம அவதாரம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது, யாருக்குமே தெரியாத ஒரு அவதாரம். அவன் கோவில் போனதில்லை, பெருசா பெரிய போட்டோவோ எதுவுமே இல்லை. சரியா சொல்லணும்னா கையில ஒரு ஜப மாலை கூட குழந்தைக்கு கிடையாது. ஆனா ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற அஷ்டாட்சர மந்திரத்தை விடாம ஜபிச்சுட்டு ஸ்தம்பேன திருஷ்யதே அப்படின்ட்டான். ஸ்தம்பத்துல நரசிம்மம் நிக்கணும், அவதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம், அதுக்கு முன்னாடி கிடையாது. இந்த குழந்தை ஸ்தம்பத்துக்குள்ள ஒளிஞ்சின் இருக்கிற நரசிம்மனை பார்த்துட்டு தோ 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 என் நாராயணன் இருக்கான்னு காட்டான். அப்ப பக்திக்கு மனசு வேணும், குரு கிருப வேணும், வேற எதுவுமே வேண்டாம். நம்ம எல்லா இடத்துலயும் ஜபமாலையை வச்சு ஜபிக்க முடியாது. இப்ப ட்ரெயின்ல பஸ்ல எல்லாம் போறோம்னா நம்ம பாட்டு மனசுக்குள்ள ஜபிக்கலாமே, இன்னும் பிரச்சனை கிடையாது. ஆட்டோல போகும்போது கூட ஜபிக்கலாமே. அப்ப குருவுடைய அனுகிரகம் இருந்தா சுவாமிய சுலபமா பார்த்தோம். வால்மீகி ராமான் கூட சொல்ல வரல, மாறானுதான் மாத்தி சொல்றார். ஆனா நாரதருடைய கிருபையினாலே ஜோரா வால்மீகி மகரிஷியாகி ராமாயணமே எழுதுறார். அப்ப இந்த குரு அனுகிரகம் ரொம்ப அவசியம். பகவான் இந்த குரு கிருபையை லோகத்திலே நிரூபணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டான். சரியா எல்லா ஜீவனுமே சுவாமி கூட தான் இருக்கு. பிரளயத்துல பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி பொழுதுதான் பகவானை விட்டு தனியா வர்றது. ஆனா அப்பொழுதும் அந்தரியாமியா பகவான் இருக்கான். அப்ப அந்த ஜீவனை பகவான் குரு அப்படின்ற தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவை வச்சுண்டு தன் பக்கம் இழுக்கிறான். பகவான் விவிஐபின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பகவானுடைய பர்சனல் செக்ரட்டரி தான் சத்குருமார்கள். அவ அந்த குருமார்கள் நம்ம கிட்ட எதாவது எதிர்பார்க்கிறாளா அப்படின்னா ஒண்ணும் இல்லை. நம்மாலே அவர்களுக்கு ஏதான பிரயோஜனம் உண்டா? சத்தியமா இல்லை. நம்மாலே உபதிரவம் தான் ஜாஸ்தி. அது லோகத்துல எப்படின்னா குருமார்கள் இப்படி இருக்கணும்னு நம்ம லட்சணம் சொல்லிடுவோம், அதான் பெரிய கஷ்டம் உலகத்துல. சதாசிவ பிரம்மேந்திரெல்லாம் ரொம்ப வசதியான ஒரு பாகவதர், ஆனா அவர் பைத்திய மாதிரி அழைஞ்சதுனால யாருமே அவரை பாகவதான்னே ஒத்துக்கல. ஒரு காலத்துக்கு அப்புறமா தான் அவரை தெரிஞ்சது. ரமண மகரிஷி அவர் பாட்டுக்கு பாதாள லிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு தானே கிடந்தார், ஜனங்கள்லாம் கல்லெடுத்து தானே அடிச்சுட்டு இருந்தார். ஆனா அழகா அவர் லோகத்துல பிரகடனம் ஆன பிறகு எல்லாரும் கொண்டாடி இந்த சத்குருமார்கள் நமக்காக பூமியிலே வரா, நம்மளை கைதூக்கி விடுறதுக்காக. அதனாலதான் மதுரகவி ஆழ்வார் சொல்றார், பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும், நம்மாலே அவளுக்கு பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் நாம நல்ல கதி அடையணும்னு பிரயத்தனப்படுறோம். சரி, அவ பிரயத்தனப்படுறாளே, இதுக்கு ஏற்ற மாதிரி பக்குவப்படுறோமான்னா அதுவும் இல்லை. ஆனாலும் அவளுடைய பிடிவாதம் விடுறதில்லை. முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி எப்படியாவது நம்மள இந்த டிராக்ல ஏத்தி விட்டுடுறாரோ, இந்த வண்டி டிராக்ல ஏத்துறதுதான் கஷ்டம். ஏறெடுத்துனா ஓடிட்டு இருக்கும், ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரிதான். கிளம்பாது, கிளம்பிடுத்துனா ஓடிட்டு இருக்கும். இத கலப்ப வைக்கிற ஒரு தூண்டு உந்து சக்தி தான் சத்குருநாதர். சுந்தரகாண்டம் அதைத்தான் சொல்றது, சத்குரு மகிமா, அபார மகிமா, குரு மகிமா, அதி அதி அபார மகிமா, குரு மகிமா. வார்த்தைகள்னால வர்ணிக்க முடியாதது குரு மகிமா. நிஜமாவே அழுந்தோறும் அணைக்கும் மண்ணை, விழுந்தோறும் எடுக்கும் அப்பன் என் குருநாதன். எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை, சத்தியம். எல்லாருக்கும் குழந்தையா தானே இருக்க. காஞ்சி மகாபிரிவாள்லாம் இருந்தா குழந்தை மாதிரிதானே எல்லார்கிட்டையும் பழகின்னு இருந்தார். அதே அம்மா போல ஒரு வாத்சல்யமும் உண்டாம் பெரியவாழ்டத்துல. அம்மா அப்பாவை போல ஒரு அனுகிரகமும் உண்டாம் குழந்தைகளிடத்துல. அப்ப இந்த குரு மகிமா, இந்த ஜீவன் தன்னுடைய ஆசையினாலே பரமாத்மாவை பிரிஞ்சுடுறது. சீதாதேவி எப்படி மாயமானிடத்துல மயங்கி பெருமாள் கூட இருந்த வாழ்க்கையை அவளே தொலைச்சுட்டும் மாட்டிக்கிறார். நம்மளும் அது மாதிரி பகவான் அவன் அனுபவிக்கிறதுக்காக கொடுத்த ஒரு வாழ்க்கையும், இந்த வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். இப்போ ஒரு குழந்தை அம்மா அழிச்சுட்டு போறான், அது ஐஸ்கிரீம் கேட்கறது, இல்லாட்டி சாக்லேட் கேட்கறது, ஹோட்டல்ல போய் எல்லாம் டிஃபன் சாப்பிடணும்னு சொல்றது, நல்லா சாப்பிடுறது. இந்த ஐஸ்கிரீம் இல்லாட்டி தோசை இல்லாட்டி ஒரு சாக்லேட்காக அம்மா கைய உதறிட்டு அங்கேயே இருந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு இந்த சுகம் கிடைக்குமானா? சத்தியமா சுகம் கிடைக்காது. இது அம்மா அப்பாவோட போச்சுன்னா ஹோட்டல்ல உட்காந்துட்டு ராயலா கேட்கலாம், எனக்கு இது வேணும் அது வேணும், இத்தனைக்கும் அது கையில பைசாவே கிடையாது. ஆனாலும் எனக்கு இதை கொண்டா அதை கொண்டா, எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு வேண்டாம். என் தாயும் தகப்பனும் என்னோடு இருக்க. ஒரு கால் இந்த ஹோட்டல்ல சாப்பிடுற ருச்சிக்கு மயங்க போய் இனிமேல் நான் வீட்டுக்கு வரல, நான் ஹோட்டல்லையே இருக்கேன், இவன் நல்லா சாப்பாடு போடுறான், வெரைட்டியா கொடுக்கறா அப்படின்னு அது ஹோட்டல்ல இருந்துருச்சுனா அந்த குழந்தைக்கு இதே ராயல் ட்ரீட்மெண்ட் கிடைக்குமானா? கிடைக்காது. அந்த குழந்தைய வேலைக்காரனா மாத்தி அங்க டேபிள் தொடக்க விட்டுருவான். சோ நம்மளும் அப்படிதான் பண்றோம். லௌகீக விஷயங்கள் அனுபவிக்கிறது தப்புன்னு பெரியவா சொல்லல, ஆனா அதுக்காக பிரபுவை விட்டுடாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கையினால பகவான் திருவடியை பிடிச்சுக்கோ, ஒரு கையினால உலகாயுதமான விஷயங்களை பண்ணிக்கோ அப்படின்ற மனசை மட்டும் கொடுத்துடும். பகவான் கிருஷ்ணன் கீதையில சொல்றான், மையேவ மன ஆதஸ்துவ மை புத்தி நிவேசய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்துவம் ந சம்சய. மனசை என்கிட்ட கொடுத்துடும், புத்தியை என்கிட்ட கொடுத்துடும், அப்பொழுது நீ என்னிடத்திலேயே வாழ்வாய், இதில் சந்தேகம் இல்லைன்னு ஒரு கேரண்டி கொடுக்க. பகவானோட வாணம்னா மனசையும் புத்தியையும் கொடுத்துட்டா போ. அது எப்படி கொடுக்கறதுன்னு தெரியலையே, அதை சொல்லி கொடுக்கறது தான் குருவுடைய வேலை. அதுதான் வேணும், குருவுக்கு வேற ஒரு வேலையுமே கிடையாது. குருவுடைய தர்மம் பகவான் இருக்கான் பிடிச்சுக்கோ, பகவான் இருக்கான் கவலைப்படாது, பகவான் இருக்கான் நிம்மதியாரு, பகவான் இருக்கான் நம்பிக்கையோட. இந்த பகவான அழுத்தம் திருத்தமா நம்முடைய மனசுல பதிய வைக்கிறது தான் குருவுடைய தர்மம். அந்த குரு நம்மள பகவான சேர்த்திக்கிறதுக்காக, உனக்காக பகவான் இருக்கான் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக படக்கூடிய சிரமங்கள் தான் சுந்தரகாண்டம். குரு மகாத்மி அபார மகிமா, அதி அதி அபார மகிமா, குரு மகிமா. அவ்வளவு பிரயத்தனப்படுறா. அதனாலதான் ஆஞ்சநேயர் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு அழகா கிளம்புறா. என்ன தைரியத்துல கிளம்புறா! அவர் முன்ன பின்ன பார்த்தது இல்லை லங்கையர், இப்பதான் முதல் தடவையா போக போற. பரம மோசமான ஆட்கள் எல்லாம் ஒன்னா இருக்கும்படியான ஒரு பிரதேசம் லங்கா. அப்ப என்ன தைரியத்திலே போறார் அப்படின்னா, ஹே ராமா, எனக்கு ஒன்னும் தெரியாது, இது உன்னுடைய கைங்கரியம், நீ வழிகாட்டுன்னு ரெண்டு கையும் விட்டுட்டார். எனக்கு தெரியாது, கோவில்ல போய் கை கூப்பிடும் தெரியுமா? அஞ்சலி பரம முத்ரா க்ஷேத்ரம் பவதி தேவ பிரசாதனிம் அப்படின்னு சொல்றோம். பகவானத்தை போய் எதுக்கடா கை கூப்பிடம்னா, நான் கையால் ஆகாதவன், எனக்கு வேற ஒன்னும் கிடையாது, நீயா பார்த்து கிருப பண்ணாதான் உண்டு. அந்த கிருபைக்கு நான் என்ன திரும்ப பண்ண முடியும்னா, கை கூப்பி ஒன்ன தொழ முடியும், அவ்வளவுதான். ஆனா அப்பையும் மொபைல் போனையும் பேகையும் இப்படி வச்சிருந்து இப்படி இப்படின்ற நன்னா கை கூப்பிட வேண்டியதான். அந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் இந்த அவளோட இந்த கர்ச்சீஃப் மேல ஒரு காதல் இருக்கும் பாருங்க, ஆத்துக்கா இருந்தால கூட அவ்வளவு காதல் இருக்காது. ஆரத்தி எடுக்க கூப்பிடுவோம், ஏதோ பாகவத சப்தாகம் முடியறது ராமாயணம் முடியறதுன்னா ஸ்திரீகள் எல்லாம் லைனா வந்து ஆரத்தி எடுக்கும். அந்த வேற எல்லாம் தொடச்சா அழுக்கு கட்சி பத்திரமா கையில வச்சுட்டு அப்படியே ஒரு ஆரத்தி எடுப்பா. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுலேயே இடுப்புல சொல்லி எதிரடி கீழே தான் போடுறது. இதை விட ஒரு பெரிய கஷ்டம் அவ்வளவு சத்சங்கத்துக்கெல்லாம் வருவா. பக்கத்துல ஜார் காலியா இருந்தா உடனே தன்னுடைய பேக கொண்டு வச்சிருவான். தட் இஸ் ஃபார் சிட்டிங் நாட் ஃபார் புட்டிங் அப்படின்னு தெரிஞ்ச ஒருத்தர். ஜார் எதுக்குடா அப்படின்னு, நான் உட்கார்றதுக்கு நான் வைக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு. பசங்க எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் தன் பேகுக்குன்னு ஒரு இடத்த பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பான். எல்லாத்துலயும் அபிமானம், இதெல்லாம் விட்டுட்டு பகவான் திருப்பிடிகள் அடையணும் தான் இவ்வளவு பிரயத்தனம். கைகூப்பி தொழுதுட்டோம் அப்படின்னா பகவான் நடதா? கைகூப்பி தொழுதுட்டானே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். ஆண்டாள் சொல்றா, சென்று நாம் சேவித்தால், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேரோரம் பாவாய். கோவில்ல போய் அவனாடி கைகூப்பி தொழுது நின்றுட்டோம் அப்படின்னா பிரபோ ரட்சிக்கணும் அப்படின்னுட்டோம்னா இந்த பகவான் நம்மளை காப்பாத்திடணும். அவன் கிட்ட நீயே கதின்னு ஒத்துக்கணும். உன் சரணல்லால் சரண் இல்லை. உன்னுடைய திருவடிகளை விட்டா எனக்கு வேற புகலிடம் இல்லை. சரணாகதி அப்படின்னா புகழ் இடம். அகதி அப்படின்றோம் இல்லையா, ரெஃப்யூஜிஸ். அவளுக்கு கதி இல்லை, அதனாலே அகதி. சரணாகதி பகவானுடைய சரணமே கதி. பகவானே பார்க்கிறானா எல்லா பிரிவாளும் மாதி மாதி, நின் சரணமே கதி, நின் சரணமே கதின்றாலே இந்த பாதத்துல அப்படி என்னதான் இருக்கு பார்க்கணும்னு சொல்லி பிள்ளையத்தை சும்மா தானே இருக்கார் சுவாமி. எல்லா ஜீவராசிகளும் அழகா பகவானுடைய நாபிக்குள்ள இருக்கு. என்னதான் இருக்கு இந்த சரண கமலத்துல கண்டுபிடிக்கலாம் சொல்லி, கராரவிந்தே நபதாரவிந்தம் முகாரவிந்தே விரிவேஷயந்தம் பதஸ்ய பத்ரஸ்ய புரேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. சுவாமி என்ன பண்றாரா, சரி இந்த சரண கமலத்துல அப்படி என்ன இருக்கு கண்டுபிடிக்கலாம் சொல்லி, தன் பாதத்தை தன்னுடைய செந்தாமரை கைகள்னால பிடிச்சு தன்னுடைய வாயில வச்சுட்டு சப்பி சப்பி பாக்குறாள். என்னதான் டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சண்டே பிடிக்க முடியலையா. ஒரு சாது கிட்ட கேட்டுட்டாங்க பிரளயம்லாம் முடிஞ்ச பிறகு, ஆவுன்னா எல்லாரும் சரணகமலம் சரணகமலம் முகத்தின்றது. அதுல என்ன இருக்குன்னு எனக்கும் புரியல. நானும் பிரளயத்துல என் காலை கொண்டு வாயில வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தேன், ஒன்னும் நடக்கல. அப்ப உடனே சாது சிரிச்சாங்க, பிரபு பசிச்சவனுக்குதான் சாப்பாட்டோட அருமை தெரியும். பசியே இல்லாதவனுக்கு சாப்பாடை பத்தி ருச்சி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? அந்த மாதிரி எங்களை மாதிரி தாபத்துல இருந்து சம்சாரத்துல உழன்று என்ன பண்றதுன்னு புரியாம திருதிருன்னு முழிச்சாதான் இந்த சரண கமலத்தினுடைய பலம் என்னன்னு உனக்கு புரியும்னுட்டான். பகவான் வாஸ்தவம் தான் எனக்கு தெரியலே அப்படின்ட்டான். அவ்வளவு உசத்தி பகவானுடைய சரண கமலம். அந்த சரண கமலத்தை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. என் மனசுக்குள்ள என்னடா இருக்கு அப்படின்னா பகவானுடைய சரண கமலம் இருக்குன்னு சொல்லணும். அப்படியே எங்கேயோ ரோட்ல போயிட்டு இருக்கோம், இல்லாடி படுத்துட்டு இருக்கோம், இல்லாட்டி நடந்துட்டு இருக்கோம், திடீர்னு யாராவது தட்டி மனசுல என்ன நினைக்கிற சொல்லு அப்படின்னா, என்னத்த சொல்ற நிறைய நினைக்கிறேன், குழந்தைகளை பத்தி நினைக்கிறேன், உலகத்தை பத்தி நினைக்கிறேன், என்னோட சுகர் எவ்வளவு இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கேன், ஊரெல்லாம் ஒரே பொல்யூஷனா இருக்கேன்னு நினைச்சுட்டேன், ஊரே வளர்ந்து போயிடுதேன்னு நினைக்கிறேன், இப்படிதான் சொல்றேன். ஆனா மனசுல என்ன இருக்கிறேன்னா, இப்ப பகவான நினைக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் வரும். ஆசனையரை எப்ப தட்டி கொடுத்தா என்ன நினைக்கிறா, ராமனை நினைக்கிறேன் அவ்வளவுதான். அவருக்கு ராமனை தவிர வேற எதுவும் பெருசா தெரியாது. அந்த ராம தியானத்துல தைரியமா போற சமுத்திரத்தை தாண்டி அஞ்சிலே ஒன்று பெற்றா நேத்தி அஞ்சில மூணு சொல்லியிருக்கணும், மீதி ரெண்டு இருக்கு சொல்றேன். அஞ்சிலே ஒன்று பெற்றான், வாயு பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாதி அழகா சமுத்திரத்தை தாதி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏறி, அஞ்சிலே ஒன்றான ஆகாசத்தையே வழியா கொண்டு ஆரியனுக்காக சென்று அப்படின்ற. அழகா போனார், லங்கைக்குள்ள நுழைஞ்சுட்டார், லங்கினி தேவி இடது கையால குத்து விட்டார். பிரம்மதேவர் ஏற்கனவே சொல்லியிருக்கா, என்னைக்கு ஒரு கரை ஒரு குரங்கையோட கையினாலே நீ அடி வாங்குறியோ அன்னியோட லங்கைக்கு காலம் மாறி போயிடுத்து அப்படின்றார். அழகா உள்ள வந்துட்டார் ஆஞ்சநேயர். மனசு முழுக்க அந்த ராம ஸ்மரணை. நீங்க மகாபாபியோட கூட பழகலாம், மகாபாபியோட கூட பேசலாம், மகாபாபியோட இடத்துக்கு கூட போகலாம். வாயிலே பகவன் நாம ஜபம் இருந்தால், சாதாரணமா சொல்லுவா பத்து மிளகு இருந்தா பகைவன் வீட்டில் கூட சாப்பிடலான். ஒரு பத்து மிளகு இருந்துருக்குன்னா மிளகுக்கு அத்தனை பலம் உண்டு, அவ்வளவு பெரிய ஒரு ஆன்டிபாக்டீரியா மாதிரி அது. அந்த மாதிரி பகவன் நாம ஜபம் இருந்தா எங்க வேணாலும் எப்படி வேணாலும் நுழைஞ்சு ஜெயிச்சுட்டு வர முடியும். எனக்கு தெரியாதுரா கிருஷ்ணா, எனக்கு தெரியாதுரா ராமா அப்படின்னு ஒப்படைச்சுட்டோம்னா சுவாமி வழி காட்டுவா. இந்த குழந்தைகள்லாம் அப்பா அம்மா தன்னை தூக்கிக்கணும்னு ஆசைப்படும், அதுக்கு தானா அப்பாவுடைய தோள்லையோ அம்மாவுடைய இடுப்புலையோ ஏற முடியாது. நேர அப்பா அம்மா கிட்ட வந்து அந்த தூக்கிக்கோங்க, பிளீஸ் பிளீஸ் பிளீஸ், இந்த ஹேண்ட்ஸ் அப் அப்படின்ற பாருங்க, இந்த கையை தூக்கிட்டே நிற்கும். கை தூக்கிட்டு இருக்க நிக்கிறத பார்த்தே அச்சோடி அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சுருவோம். நமக்கு முடியல, கலப்பா இருக்கு, ஆனாலும் அது ரெண்டு கையும் விட்டுட்டு நிக்கிறத பாருங்கோ. அப்ப நமக்கே தெரியாம அதன் மேலே ஒரு காருண்யம். அப்ப பகவானோ கருணா சாகர், எனக்கு தெரியலப்பா அப்படின்னு இருகையும் விட்டுட்டா போதும், இருகையும் விட்டேனும் திரௌபதியை போலே அப்படின்னு திருக்கோள் பின்பிள்ளை சொல்றா. திரௌபதி முதல்ல எல்லாம் என்னமோ நியாயம் எல்லாம் பேசினா ஒண்ணும் வரல, சரின்னு சொல்லி தன் பலத்தினாலே தன்னுடைய வஸ்திரத்தை பிடிச்சிக்க பாக்கிறா, ஒன்னும் நடக்க. அவளுடைய பலம் தோத்து போய் அவளை இழுக்கிறான், வஸ்திரத்தை இழுக்கிறான். அப்ப திரௌபதி டக்குன்னு ரெண்டு கைய விட்டாலாம், ஜோரா கோவிந்தா புண்டரீ காட்சா ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு விட்டா. அப்ப இந்த ரெண்டு கை விட்டா இல்லையா, விட்ட உடனே சுவாமிக்கு டென்ஷன் ஆயிடுதான். இந்த ரெண்டு கைய பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் சரி, அவ பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சா, ரெண்டு கையும் விட்டுட்டு கிருஷ்ணா எனக்கு ஒண்ணும் தெரியாது, இது என்னுடைய சரீரம் இல்ல உன்னுடைய சொத்து, இது என்னுடைய அவமானம் இல்ல உன்னுடைய அவமானம், உனக்கு வேணும்னா உன் சொத்தாகிய என்னை காப்பாத்திக்கோன்னு சரணாகதி பண்ணிட்டாலும் அடுத்த க்ஷணம் சுவாமி வஸ்திரம் கொடுத்துட்டார். அது வரைக்கும் வஸ்திரம் வரல, எனக்கு தெரியாதுன்னு விட்டுட்டு போகல. இப்ப ட்ரெயின்ல எல்லாம் போறோம், பஸ்ல எல்லாம் போறோம், உங்க ட்ரெயினை பார்ப்பேள், கோச் நம்பர் பார்ப்பேள், உங்க சீட்டை பார்ப்பேள், லக்கேஜ் வைப்பேள், செட்டில் ஆயிடுவேன். டிரைவரை பத்தி என்னைக்காக கவலைப்பட்டிருக்காளா, டிரைவர் என்ன வயசு, அவர் நாளைக்கு ரிட்டையர் ஆக போறாரா, மத்தியானம் தூங்கினாரா, வீட்டில் ஒன்றும் பிரச்சனை சண்டையெல்லாம் இல்லைல்ல, மூட் ஆஃபாலாம் இல்லைல்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்காரா, மத்தியானம் தூங்காம ராத்திரி தூங்கிட்டாருனா என்ன பண்றது, இந்த டென்ஷன்லாம் இருக்கா. நீங்க பாட்டுக்கு ஏறுகள், அழகா லக்கேஜ் வைக்கிறீர்கள், படுக்கிறீர்கள், தூங்குறீர்கள் சௌக்கியமா. அப்பாடா என்ன ஸ்டேஷன் வந்திருக்கு அப்பப்போ பார்த்துக்கிறேன், எப்படானா உங்க பொறுப்பு எல்லாத்தையும் டிரைவர் கிட்ட ஒப்படைச்சாச்சு. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில பி எ பாசஞ்சர், டோன்ட் எவர் பி எ டிரைவர். டிரைவரா இருந்தேன்னா சிக்னலை பார்க்கணும், ஸ்பீட் பிரேக்கரை பார்க்கணும், பின்னாடி வர வண்டியை பார்க்கணும். நம்ம ஊர் மனுஷா நல்லவா, சிக்னல் போட்டாலும் எப்படி நடப்பா, நிக்கிற மாதிரி வருவா, வரா மாதிரி நிற்பா, அப்பப்போ பள்ளம். நீங்க பேசஞ்சரா இருந்துட்டேன்னா வேடிக்கை பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம், மொபைல்ல சாட் பண்ணலாம், இல்லாட்டி வெட்டிக்கதை பேசலாம், இல்லாட்டி நீங்க பாட்டு ஏதோ தியானம் பண்ணிட்டு போகலாம். டிரைவரா இருந்துட்டோம்னா டென்ஷன் ஜாஸ்தி, பேசஞ்சரா இருந்துட்டோம்னா டென்ஷன் இல்லை. இந்த சரீரமும் ஒரு ரதம் தான், பகவான் பார்த்த சாரதி, உள்ளுக்குள்ளே அவன் இருக்கான். அப்ப அவனிடத்தை படைச்சிட்டு நீ வழி காட்டுன்னு விட்டுடுறேன்னா தானாகவே வழி கிடைக்கும், வாழ்க்கை நடக்கும். மனசை போட்டு ரொம்ப அலட்டிக்க வேண்டாம், ரொம்ப அலட்டின்றாதான் கஷ்டம், சாதாரணமா விட்டுட்டா போகும். ஆஞ்சநேய மூர்த்தி அப்படி பகவானிடத்துல சரணாகதி பண்ணிட்டு லங்கைக்குள்ள நுழைஞ்சிட்டார். குட்டி ஆஞ்சநேயரா நுழையா, இதெல்லாம் ஏமாத்து இல்லையா, திருட்டுத்தனம் இல்லையா அப்படின்னா, எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நடந்துக்கணும்னு ஒரு இங்கீதம் இருக்கு. அந்தந்த இடத்துல அப்படி நடந்துக்கிறதுனாலே தப்பு கிடையாது. அழகான் தேடு தேடும் தேடுறார், சீதா விராட்டி எங்கேன்னு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு ஜெபிச்சன். மனசுக்குள்ளே அந்த நாம ஸ்மரணை, ராம 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 ராம். ராம ராம ராம. ராம சீதாராம் ராம 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 சீதாராம் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. மனசுல ஏதேதோ கவலைகள், நமக்கு வேண்டப்பட்டவாளை பத்தி ஒரு யோசனை, இதெல்லாம் விட்டுட்டு நாமஜபம் பண்ணிட்டு பகவத் ஸ்மரணம் பண்ணுவோம். அப்ப நமக்கு வேண்டப்பட்டவாளுக்கும் நல்லது நடக்கும். அதை விட்டுட்டாவா கஷ்டப்படுறாளே, படாத பாடுபடுறாளே அப்படின்னா நம்ம மனசு இருக்கு பாருங்க என்ன நினைக்கிறதோ அப்படியே சாதிச்சு கொடுத்தோம். எத் பாவம் தத் பவதி. அப்ப அவளுக்கு கஷ்டம் சரியா போகிற மாதிரி இருந்தா கூட நினைச்ச நினைச்சு திருப்பி திருப்பி கஷ்டத்தை ஜாஸ்தி பண்ணி விடுது. அதனால கெடுதல் நினைக்காதீங்க. கெடுதல்னா அவளுக்கு இப்படி ஆயிடுமோ, அவ கஷ்டப்படுறாள், இதுவும் ஒரு கெடுதல் தான். அதை விட்டுட்டு பகவத் ஸ்மரண பண்ணணும். அழகா பகவத் ஸ்மரண பண்ணிட்டு ஆஞ்சநேய மூர்த்தி இப்படி நுழைஞ்சு நுழைஞ்சு தேட பல இடங்கள்ல நிறைய அரக்கர்கள்லாம் வேத மந்திரம் ஜபிச்சுன்னு இருக்கா. சரியா பிராமணன் ராவணன் அண்ணா சாமவேதம் தெரிஞ்சவன், ராவணன் போல சாமவேதம் தெரிஞ்சவா ஆள் இல்லை. ஆனா அசுரன் சொல்றோம். ஏண்டா அப்படின்னா கர்மா அப்படி இருக்கு. குலத்தினாலே பிராமணனா இருந்தாலும் கர்மாவினாலே அசுர புத்தி. பிரஹல்லாதன் குலத்தினாலே அசுரன், ஆனா கர்மாவினாலே பிராமணர்களை காட்டும் வசத்தியான பிரம்மத்தை இங்கே இருக்குன்னு சொல்லிட்டான். அப்ப கர்மாதானே பிரிச்சு வேறதும் பிரிச்சு இல்லை. அழகா ஜபிச்சுட்டே போறார். பல இடங்கள்ல வாவா மது குடிச்சுட்டு இருக்கா, சில இடங்கள்ல சீட்டு விளையாடிட்டு இருக்கா, சில பேர் காமசுகம் அனுபவிச்சுட்டு இருக்கா, சில பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, சில பேர் ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கா, எல்லாத்தையும் வர்ணிக்கிறார் வால்மீகி. அப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சில பேர் மேக்கப் போட்டுட்டு இருக்கா, சில பேர் ஜாலியா காமெடியா பேசிட்டு இருக்கா, எல்லாத்தையும் வர்ணிக்கிறார் வால்மீகி. இப்படி தேடிட்டு தேடிட்டு போறார். சில இடங்கள்ல ஸ்திரீகள்லாம் நிர்வாணமா தூங்க இந்த மது குடிச்ச மயக்கத்துல. அப்ப ஆஞ்சநேயருக்கு ஒரு கவலை வந்துடுத்து. ஓ இதனடா அது, இந்த ஸ்திரீகள் எல்லாம் பார்த்துட்டோமே, நிர்வாணமா பார்த்துட்டோமே, நம்முடைய பிரம்மச்சரியத்துக்கு களங்கம் வந்துடுத்தோ அப்படின்னு ஒரு க்ஷணம் பயந்து வைத்தார். அந்த சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும் அப்பப்ப. அபாசனிய மூர்த்தி உடனே ராம தியானம் பண்றார். உள்ளேந்து ராமன் சொல்லிட்டான், இல்லப்பா நீ அவர்களை காம கண்ணோட பார்க்கல, மான் இருக்கிற இடத்தானே மானை தேடுவான். அந்த மாதிரி ஸ்திரீகள் இருக்கிற இடத்தானே சீதைய தேர முடியும். நீ மனசுல காமத்தோட பார்த்தாதான் குற்றம். மனசுல காமம் இல்லாம பார்க்கும் பொழுது அது ஒன்றும் பாதிக்காது. நமக்கு ஒரு பொருள் மேல ஈர்ப்பு இல்லை வச்சுக்கோங்களேன், அந்த வஸ்துவை பார்க்கறதுனால நமக்கு ஒன்றும் ஆயிட போறதே இல்லை. வேதவியாசர் புத்ரா புத்ரா புத்ரான்னு போறா. முன்னாடி சுகபிரம் மகர்ஷி பயின்னு இருக்கா, உடம்புல ஒரு பொட்டு வஸ்திரம் கூட இல்லை, நிர்வாணமா பயின்னு இருக்கா. 16 வயசு அழகா இருக்கார் இளைஞன், சூப்பரா இருக்கார். நிறைய ஸ்திரீகள்லாம் குளத்துல குளிச்சுட்டு இருக்கா. சுகபிரம்மம் போறா, அவரை பார்த்து வாழ்ப்பா லஜ்ஜ உண்டாகல. பின்னாடியே வேதவியாசர் வரால் கடகடகடன் இந்த ஸ்திரீகள் எல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிறார். வேதவியாசர் ரொம்ப வருத்தமா போயிடுது. நேரம் வந்தார் ஸ்திரீகளிடத்துல, என் புள்ள இளவயசு பய ட்ரெஸ் இல்லாம போறான், நீங்க என்னடான்னா அவனை பார்த்துட்டு ட்ரெஸ் போடாம நின்றுட்டு இருந்து நான் வயசானவன் கொண்டு தாத்தான் என்ன பார்த்து ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னுட்டா. உடனே ஸ்திரீகள் எல்லாம் சிரித்தா, இதுதான் உங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம். அவர் பாட்டுக்கு போயிட்டு தானே இருந்தார், நாங்க பெண்கள் ட்ரெஸ் இல்லாம குளிக்கிறோம் அப்படின்னு அவர் தானே கவனிச்சாரா. அவர் பாட்டுக்கு பிரம்மம்னு போயிட்டு இருக்காரோனும், நீங்க அவர் போகும்போது நாங்க ட்ரெஸ் இல்லாம குளிக்கிறத பார்த்து, ட்ரெஸ் போட்டுக்கிறத வேற பார்த்து, அப்ப இதுல இருந்தே தெரிய வேண்டாமா உங்களுக்கு இன்னும் ஸ்திரீ புருஷ பேதம் இருக்கு, உங்க பிள்ளைக்கு அது இல்லேன்னுட்டா. ஸ்திரீ புருஷ பேதம், சரீரத்தை கொண்டு பேதம் பார்க்கணும் இல்லையா, சரீரத்தை தாண்டினது தானே ஆத்ம தத்துவம் பரமாத்ம தத்துவம் அப்படின்னு வேதவியாசத்துக்கு புரிஞ்சிருப்பான். இந்த மாதிரி ஆச்சனையருக்கு மனசுல காம விகாரம் இல்லை. காம விகாரம் இருந்தா ட்ரெஸ் போட்டுருந்தா கூட அவ பாக்குற பார்வையிலேயே கண்டுபிடிச்சி எப்படி கடந்த அலையறா அப்படின்னு அவளுடைய பார்வையிலேயே அவளுடைய காம இச்சை தெரிஞ்சிடும். ஆனா ஆச்சனைய மூர்த்தி காமம் இல்லாமல் தேடுற, சுத்து 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 சுத்துற, இப்படி எல்லாம் சுத்திட்டு கடைசியில ராவணனுடைய அந்த புறத்துக்கு வர, ராவணன் ஜம்முன்னு அப்படி படுத்துட்டு இருக்கான் பத்து தலையோட ஜம்முன்னு கைகள்லாம் வச்சுண்டு. அப்படியே ஆச்சனைய மூர்த்தி கோபம் வரணும், அப்படியே தலையை கிள்ளி போட்டுடலாமா அந்த பையனை, இந்த பாடுபடுத்துறான் என் சீதா மாதாவு. எத்தனையும் சீதாவை பார்த்ததே இல்லை, இனிமேல் தான் பார்க்க போறான். எப்படிடா சீதா மாதா மாதிரி இப்படி அபிப்பிராயம் அப்படின்னா, ராமன் படுற பாட பார்த்தா இவன் எவ்வளவு சமத்தா இருப்பான்னு தெரிஞ்சு போயிடுறான். அப்ப பார்த்தா அம்சகூலிகா வம்சத்துல ஒரு ஸ்திரீ ரொம்ப அழகா தெய்வீகமா படுத்துட்டு இருக்கா. அவளை பார்த்தாலே கையெடுத்து தொழலாம் போல இருக்கு. அழகா ஆஞ்சநேயர் பார்த்தா ஒரே குஷி ஆயிடுச்சு, சீதையை கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு குஷி வந்தா உடனே குட்டி கரணம் அடிக்கும். அந்த சமயத்தை குரங்காவே ஆயிடுறாரு ஆஞ்சநேயர் மூர்த்தி, குட்டி கரணம் எல்லாம் அடிக்கிறார். சந்தோஷம் தாங்க முடியல, பால்கனிக்கு தாவரார், அங்கே அடுத்த பில்லருக்கு தாவரார், எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அப்படியும் சந்தோஷம் குறைஞ்சமாதான் இல்லை, இன்னும் ஜாஸ்தியாயிருச்சு. இந்த குரங்குக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது அதனோட வால் தான். உடனே அந்த வால் எடுத்து அப்படின்னு முத்தா கொடுத்தாரு. இப்ப வாழ்லாம் கிரிக்கெட்ல வேர்ல்டு கப் வாங்கினா முத்தா கொடுக்குறா பாருங்க, லீவு முத்தா கொடுக்காரு. அவளுக்கு எது பிடிக்குமோ முத்தா கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்து போன முத்தா கொடுக்கும், வாங்கி கொடுத்து அப்பாவை முத்தா கொடுக்காரு. ரெக்கமெண்ட் பண்ண அம்மாவுக்கு முத்தா கொடுத்தாரு, வா வா கோடி அப்படின்னு சொல்லிட்டு முத்தா கொடுத்து ஓடும். என்ன அவளுக்கு அதுல அபிமானம். அந்த மாதிரி இந்த ஆஞ்சநேயருக்கு வால்ல அபிமானமா வால் எடுத்து முத்தா கொடுத்தாரு. ஒரு கணம் யோசிச்சாங்க, சீதையா இருக்காது, சீதையா இருந்தா அழுதுண்டு புலம்பிண்டு ஓரத்தை உட்காந்து இருப்பான், இப்படி அம்ச தூளிகா மஞ்சத்தை தூங்கிட்டு இருக்க மாட்டான். ஏன்னா அயோத்தியாவை விட்டு வராம இருந்தா அம்ச தூளிகா மஞ்சத்தை தான் தூங்கிட்டு இருப்பான். பகவானோட என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு தானே காட்டுக்கு வந்தான். ராமன் இருக்கும் இடம் சீதைக்கு அயோத்தின்னு வந்துட்டா இல்லையா, அப்ப இது சீதையா இருக்காதுன்னு தெரிஞ்சுடுத்தான். அப்ப அவர் யோசிச்சார் யாரா இருக்கும் அப்படின்னு. யாராதுன்னா மண்டோதரியா. இன்னைக்கு நினைக்க வேண்டிய பத்திவிரதைகள்ல அவளும் ஒருத்தி காதார எழுந்தவன். பத்திவிரதைன்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு, என்னமோ பத்திவிரதை பத்திவிரதை பத்திவிரதைன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும். கணவன் மனசு நோகாம நடக்கணும், கணவன் தப்பா போகும்பொழுது தவறு பண்ணாம தடுக்கணும், அவனுடைய சுகத்தை உத்தேசிச்சு வாழணும், ரெண்டு பேரும் பக்தி பண்ணிடும், பகவான அடையும். இவ்வளவுதான் பத்திவிரதா தர்மத்துக்கான லட்சணம். ஆதிகார சொல்றது எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போடணும்னு கிடையாது. அதுக்காக ஆதிகார சொல்றது எல்லாமே முட்டாள்தனம்னு நினைக்கப்படாது. எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நடந்துக்கணும், முக்கியமா அடுத்ததா இருக்க ஆதிகாரம் மரியாதையை கெடுக்காம இருக்கும். நீங்களும் இருக்கலையே அங்க தங்க ஆதிகாரி எப்படி இருக்காரு பாருங்க, சமத்தா இருக்காரு அப்படின்னா சொல்றதுக்கு கஷ்டம், அங்கதான் அபிமானம் இருக்கு. அந்த அபிமானம் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும், கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தரும் வித்தியாசம் தான், இவ வசதி இவ தாழ்த்தின்னு கிடையாது. இருக்கிறதே சின்னது பார்த்தோம்னா கெட்டவர்கள் தான் இருக்கு, ஆனா அது தனியா தான் இருக்கு. ஆனா அது இல்லைன்னா எழுத முடியாது பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் குவாலிட்டி உண்டு. எல்லாம் தெரிஞ்சவனும் எவனும் இல்லை, எதுவுமே தெரியாதவனும் யாரும் இல்லை. நன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு தெரியும். உடனே அவர் கண்டுபிடிச்சு விட்டாராம், சரி இது மண்டோதரி, ரொம்ப வசதி அந்த மண்டோதரி, நல்ல பத்திபரதை, நல்லது சொல்லிண்டே இருக்கா, ஹிதம் சொல்லிண்டே இருக்கா. ராவணன் படுபாவின்னு சொல்றவங்க மண்டோதரிய படுபாவின்னு யாரும் சொல்றது, அவ்வளவு அழகான ஒரு தபஸ்வியா இருக்கா, தபஸ்வினியா இருக்கா. திருப்பி ஆஞ்சநேயர் தேடுறார், தேடி 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 பார்க்கிறார், காண கிடைக்கல. கொஞ்சம் களைச்சு போயிட்டார் ஆஞ்சநேயர். சரி அவ்வளவுதான், நேரம் கடந்து போயிடுத்து, காலம் கடந்து போயிடுத்து, நம்ம அவளை கண்டுபிடிக்க முடியல, நான் திரும்பி ஊருக்கு போய் சீதையை பார்க்கல அப்படின்னு சொன்னா பெருமாள் உசிரை விட்டுருவார். பெருமாள் உசிர விட்டார்னா லக்ஷ்மணன் உசிர விட்டுடுவான், பரதன் உசிர விட்டுருவான், இத்தனை பேருடைய மரணத்துக்கு நான் காரணம் ஆயிடுவேன். அதை விட இந்த லங்கையிலேயே கரக்கரை ஓரத்துல ஒன்னும் சாப்பிடாம அப்படியே பிராயோபதேசம் பரிசுத்தம் பண்றான் பாருங்க, உண்ணாவிரதம் அந்த மாதிரி இருந்து உசிர விட்டுடுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். அப்புறம் பார்த்தா திரும்பி இன்னொரு தடவை தேடுவோம், இது அப்பப்ப மனசு கொஞ்சம் அப்படி விட்டு போகும். இந்த முயற்சி பண்ணும்போது எதிர்பார்த்த ரிசல்ட் வரல, இல்லாட்டி ஏதாவது ஒரு கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சதுன்னா மனசுல உத்வேகம் இருக்கும், உற்சாகம் இருக்கும். அப்படி கணத்துல போட்ட கல்லு மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா ரொம்ப உற்சாகம் உத்வேகம் எல்லாம் வராது. இது மனுஷாளுடைய ஸ்வபாவம். நான் நேர் அந்த மாதிரி பாக்கிறார், வேண்டாம் போ அப்படின்னு நினைக்கிறார். அவரை திரும்பி ஒரு உற்சாகத்தை தெரிவிச்சுக்கிறார், திரும்பியும் தேடுறார், இல்ல ராமன் என்னை கைவிட மாட்டான், ராமன் எனக்கு வழிகாட்டுவான், ராமன் நிச்சயமா எனக்கு சீதை அடையறதுக்கு வழி சொல்லி தருவார் அப்படின்னு திரும்பவும் ராம தியானம் பண்றான். அவர் கஷ்டம் வந்து எடுத்து வேலை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா பர்தரா ஒழுங்கா ப்ரொசீட் ஆகல, அங்கேயே நின்றுடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலையா, விரும்ப அதை யோசிக்கிறத தூக்கி ஓரத்துல வச்சுட்டும் நாம ஜபம் பண்ணுங்கோ, அதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட். பகவான் பார்த்துப்பான்னு பொறுப்ப அவன் தலையில கட்டுங்க. உங்களை யாரும் கழுத மாதிரி பொது சுமைக்க சொல்லவே இல்லை, இந்த கழுதுதான் எல்லா அதுவும் சம்பந்தங்கள் அடையும். அவன்கிட்ட கொடுத்துடணும். இப்ப ட்ரெயின்ல போறே உங்க லக்கேஜ நீங்க தலை மேல வச்சுட்டு உக்காந்துக்கலாம், விடிய 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 உங்க சீட்டுக்கு கீழே வச்சுட்டு அழகா செயின் லாக் பண்ணிட்டு நீங்க பாட்டு படுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களை சுமக்கிற வண்டி உங்க லக்கேஜையும் சேர்த்துதானே சுமக்க போறது. அப்ப பகவான் உங்களை காப்பாத்துறான்னா உங்களுடைய பொறுப்புகளையும் சேர்த்து அவன் பண்ணுவான், பண்ணி கொடுப்பான். ஆசனையர் திரும்பியும் தேடலாம் அப்படின்னு பகவன் நாமத்தை சொல்லிட்டு தேடுறார். அப்ப சின்னதா ஒரு குடிசை தெரியாது. ராமச்சரித்த மானசத்துல துளசிதாசர் சொல்றார் அழகா, ஒரு சின்ன ஒரு குடிசை தெரியாது, அந்த குடிசையோட வாசல்ல சங்கம் சக்கரம் வில்லு இந்த பஞ்சாயுதங்கள்லாம் வரைஞ்சி வச்சிருக்கா. சுவாமிக்கு அஞ்சாயுதங்கள் உண்டு, பாஞ்சஜன்யம்ன்ற சங்கம், சுதர்சனம்ன்ற சக்கரம், நாந்தகம்ன்ற வாள், சாங்கம்ன்ற வில், கௌமோதகீன்ற கதை, இது அஞ்சும் பஞ்சாயுதம்னு பேர். அந்த காலத்தெல்லாம் இந்த அஞ்சு ஆயுதங்களையும் ஒரு டாலர் மாதிரி பண்ணி பிறந்த குழந்தைகளுக்கு போடுவார், பேர் ஐம்படை தாலி அப்படின்னு பெயர். அதை போட்டுட்டா குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு. அந்த மாதிரி அஞ்சு ஆயுதங்கள்லாம் இருக்கு. ஆச்சரியம் இதனடாது அப்படின்னு பார்த்தார், உள்ள போனா ஒருத்தன் அழகா ராமநாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கான். ராம 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 ராம். அசந்து போயிட்டார் ஆஞ்சநேயர், யாராவது இந்த ஊர்ல கூட ராமபக்தன் இருக்கானே அப்படின்னு சொல்லி உள்ள நுழைஞ்சு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு. உடனே அங்க பூஜை பண்றது திரும்பி பார்த்தான், ஆஹா எனக்கு ராம தரிசனம் சீக்கிரத்துல கிடைக்க போறது அப்படின்னு. ஆச்சரியார் எப்படி சொல்றீர்கள் அப்படின்னா, எப்ப ராம பக்தாளுடைய தரிசனம் கிடைச்சிடுதோ சீக்கிரத்திலே ராம தரிசனம் கிடைக்கும். உடனே ஆச்சனையர் கேட்கிறார், நீங்க யாரு என்ன கேட்கிற சொல்றாரு, நான் தான் ஆச்சனையன் தாசோகம் கோசலேந்திரஸ்ய. நீ யார் அப்படின்னு நம்மள பார்த்து யாராவது கேட்டா நீங்க என்னெல்லாம் சொல்லுவேள், முதல்ல உங்க பேரை சொல்லுவேள், அப்புறம் உங்க ஊரை சொல்லுவேள், அப்புறம் உங்க அட்ரஸ சொல்லுவேள், அப்புறம் உங்க படிப்பு என்னன்னு சொல்லுவேள், உங்க கையில பணம் என்ன இருக்குன்னு சொல்லுவேள், நீங்க எந்த ஊர்க்காரான்னு சொல்லுவேள், நீங்க தமிழ்நாட்டுக்காராளா மலையாளியா தெலுங்கா இந்திக்காராளா இப்படிதானே சொல்லுவோம். இதெல்லாம் சரீரத்துக்கான அடையாளம், இந்த ஆத்மா போயிட்டா ஒரே அடையாளம் தான் பிணம், அவ்வளவுதான். எடுத்தாச்சான் அவர் போயிட்டா, இதை எடுத்தாச்சா அது யாரா வேணா இருக்கட்டும் அவ்வளவுதான், அது பணம் தான், அது கடைசி ஐடென்டிட்டி, அதுதான் த லாஸ்ட் ஐடென்டிட்டி, அதுதான் மறந்து போயிடுற நமக்கு. ஆனா ஆத்மாவுக்கான அடையாளம் எதுன்னா நான் ராமபக்தன். இன்னைக்கு மீரா அப்படின்னா மீரா பிரபு கிரிதாரி, அதானே அவளுக்கு அடையாளம், கிருஷ்ணன் தான் மீராவுக்கு அடையாளம். அந்த மாதிரி ஆசனையை சொல்ற அடியேன் ராமதாசன், ஆஞ்சநேயன் என்னோட பேர் அப்படின்னா. பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆஞ்சநேயர் கேட்டார், நீ யார் அப்படின்னா. அவன் கை கூப்பிட்டு சொன்னா, அடியேன் விபீஷணன் அப்படின்னு. ஓ, நீங்க தான் விபீஷணன். விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சத சேஷ்டிதஹ. ராட்சசர்களுடைய ஒரு கெட்ட குணமும் இல்லாத ஒருத்தன் விபீஷன். இப்படிதான் சூர்பனை இன்ட்ரடியூஸ் பண்றான் விபீஷன். அந்த விபீஷணனை பார்த்துட்டா சந்தோஷப்பட்டார். எல்லா விஷயத்தையும் சொன்னார் விபீஷணன். சொன்னார், அண்ணா வந்து சீதா மாதாவ அசோகவனத்திலே வச்சிருக்கான், அங்க போய் பாருங்க. உடனே ஆஹா, ராமன் வழி காட்டிட்டானே. திக்கு தெரியாத காட்டுல என்ன பண்ண போறோம் தெரியாம இருந்தா கூட ராமன் வழி காட்டுவான். நம்ம கவனிக்கிறது இல்லை. நம்பிக்கை இருந்தா முதல்ல ஒரு சின்ன நூல் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் போல கொஞ்சம் கயிறு மாதிரி ஆகும், அப்புறம் என்ன தாம்பு கயிறு ஆகும், அப்புறமா பார்த்தா இரும்பு சங்கிலி கிடைக்கும். அப்படி நடந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு பிடி ஈஸியா கிடைச்சிடும். ஆஞ்சநேயர் பார்த்தா ராமன் வழி காட்டிட்டாரு. முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துல ஒருத்தர் வழிகாட்டார் அப்படின்னா பகவத் கிருபை. அழகா உடனே ஆஞ்சநேயர் தேடிந்து அசோகவனத்துக்கு போறார். ஒரு மரத்து மேல உட்கார்ற, அப்பதான் குடிச்சுட்டு தூங்கிட்டு இருந்தார் ராவணன். திடீர்னு சீதா மாதா ஞாபகம் வந்துருத்து கிளம்பி வந்துட்டான். ஏ சீதே, ஒழுங்கு மரியாதையா ஒத்துக்கோ, இல்லாட்டி ஒன்னும் சரிபட்டு வராது. அவன் வந்தவன சீதை அப்படி தன் தொடையினால் மார்பெல்லாம் மறைச்சுட்டு இப்படி உட்காந்துக்கிறாள். எதுக்குறானா, என் சரீரத்தை அப்படிலாம் நீ பாத்திர முடியாது, இது என் ராமனுடைய சரீரம்னு கொடுத்துட்டாள். ஆண்டாள் சொல்றான், மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. நான் மனுஷாளுக்காக வாழ மாட்டேன், கிருஷ்ணனுக்காகத்தான் வாழ்வேண்டா. சீதை அப்படி காலை கட்டின்றா. அப்பயும் சீதா மாதா சொல்றா, ராவணா இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல, எங்க ஆட்சிக்காரர்கிட்ட கொண்டு போய் ராமன் கிட்ட என்னை ஒப்படைச்சிடு, நீ அவட ஃப்ரெண்டுன்னு சொல்லு. அவ உடனே சுவாமி எல்லாத்தையும் மன்னிச்சிருவா, சரணாகதி பண்ணு சொல்லல தாயா, நீ ஃப்ரெண்டுன்னு சொல்ல, அதுக்கே பகவான் கிருபா பண்ணிடுவான். ராவணன் கேட்கறா போல இல்ல, உடனே மிரட்டிட்டு போறான். இத்தனையும் ஆஞ்சநேய மூர்த்தி மரத்து மேல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கார். ஐ விட்னஸ் பெரியவாள்லாம், நமக்கு பெரிய விட்னஸ். நம்முடைய வாழ்க்கையை கிளீனா பார்த்துட்டு இருக்கான். அழகா அந்த ஆஞ்சநேய மூர்த்தி பார்த்துட்டார். சீதையை பார்த்தோன்னா கை கூப்பினார். ஆஹா, முன்னாடி ராமர் காட்டுல அழும்பொழுது ஐய ஒரு பொண்ணுக்காக போய் இப்படி அழறாரு அப்படின்னு சதை ஆஞ்சநேயர். இப்ப எப்படிதான் ராமர் உசிரோட இருக்காருன்னு தெரியலையே, இப்படி ஒரு பதிவரவையை விட்டுடுன்னு நினைச்சுட்டார். இதனை கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி. உடனே பார்த்தா இங்க இருக்கவாள்லாம் அப்படி தூங்கிட்டு இருந்தா ராவணன் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா. உடனே எல்லா அரக்கிகளும் வந்தார்கள். சீதையை மிரட்டா, ஒத்துக்கோடி, என்னடி பெரிய ராமன், இனிமேலாம் வரமாட்டான், நீ மட்டும் ஒத்துக்கல அப்படின்னா மார்னிங் டிஃபனுக்கும் உன்னை சாப்பிடுவோம். ஏன்னா நரமாமிஷம் சாப்பிடுற கூட்டம். ஒருத்தி சொல்றா, எனக்கு ரொம்ப நாளா இந்த பச்சை நரம்பு ஓடுறவன் கழுத்தை பிச்சு திங்கணும்னு ஆசைன்றான். இன்னொருத்தி சொல்றான், எனக்கு ரொம்ப நாளா உன் ரத்தத்தை குடிக்கணும்னு ஆசை. எங்க ராவணன் சொல்லியிருக்கார், நாங்கள்லாம் அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரான் ஏங்கிட்டு இருக்கோம். நீ என்னடா, அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மிரட்டான். சொல்லிட்டு அவாவா போனா அப்படி பார்த்துட்டு இருக்கா. சீதைக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அப்ப அழகா ஒருத்தி கண்ணை முழிச்சு பார்த்துட்டான். ஸ்ரீஜடை கும்பகர்ணன் வீடனன் கண்ணி அப்படின்னு ஆச்சரியமா கம்ப. ஏன்னா அந்த அசோகவனத்துல லங்கையில தாயாருக்கு ஒரே சப்போர்ட் யாருன்னா ஸ்ரீஜடை தான். அந்த ஸ்ரீஜடை அழகா தாயாருக்கு சொல்ற மாதிரி அரக்கிகள் கிட்ட எல்லாம் சொல்றா, நான் அப்பதான் ஒரு சொப்பனம் கண்டேன், கேட்டுக்கோங்கோ. ராவணன் என்னை எல்லாம் தேய்ச்சிண்டு எரும மாட்டு மேல உட்கார்ந்துண்டு தென் திசை பக்கம் போகிறதா கனவு கண்டேன்ற. தென் திசையில தான் சம்மிமினி பட்டணம், யமதர்மராஜாவோட பட்டணம் இருக்கு, அதுல போறதா கனவு கண்டேன். ராமனும் லக்ஷ்மணனும் சீதைய கூட்டிண்டு புஷ்பக விமானத்துல அயோத்தியா போகிறத கவனிச்சேன்னா. அவளுக்கு ராமன் யாரு லக்ஷ்மணன் யாருலாம் கேள்விப்பட்டிருக்காள், வழியே பார்த்ததில்லை. இப்ப மட்டும் எங்கேந்திரா அவளுக்கு இந்த தியானம் வந்ததுன்னா, நிறைய அரசிகள் தாயார தொந்தரவு பண்ணும் பொழுது இந்த திரீஜடை மட்டும் தூங்கிட்டு இருந்தா. அப்ப ஆச்சனையர் கிருபையோட பார்த்தான், பரவாயில்ல நல்ல ராட்சசியா இருக்கா, என் தாயார கஷ்டப்படுத்தாம இருக்காளே அப்படின்னு பார்த்தான். அதனாலதான் விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. ஏண்டான்னா, அவ ஒரு பார்வை பாதுகா அப்படின்னா ஜென்மா சாபல்யமா. இன்னைக்கு அப்புறம் அந்த கதை சொல்லிட்டு இருக்கேன்னா, என் குரு என்னை பார்த்த பார்வை, நீங்க உட்கார்ந்து கேட்டு கேள்னா ஏதோ ஒரு ஜென்மாவில் யாரோ ஒரு மகாத்மா நம்ம ஏதாவது இருந்திருப்போம், சிங்கமோ புலியோ ஏதோ குசுவா கூட இருந்திருப்போம். அப்ப இந்த மகாத்மாரதா இந்த குழந்தையோட ஜென்மா வீணா போகிறதே பார்த்துருவா பாருங்களா. அந்த கிருபை இன்னைக்கு ராமாயணம் சொல்லவும் கேட்கவும் வச்சு நல்லா விழி கிடைக்குமா. குருநாத் ஒரு கிருபா கடாட்சம் பண்ணிட்டா போதும். அதனாலேயே இந்த ஸ்ரீஜடைக்கு அழகா கனவு வந்துடுத்து சீதை கேட்டா அசந்து போயிட்டா பரவாயில்லையே, ஏதோ ஒரு நல்லது இருக்கு, என்ன வேணா கஷ்டம் வரட்டுமே, நிதானமா இருந்து சுவாமிக்கு தெரியாம நமக்கு ஒரு கஷ்டம் வராது இல்லையா. நம்ம ஒரு இடத்த தடுக்கி விழுறோம்னா கூட சுவாமிக்கு நன்னா தெரியும். அழகா சீதா மாதா பார்த்துட்டு அழகா திரிஜடை எல்லாம் சொன்னா உடனே ராட்சசிகள் எல்லாம் பயந்து போய் படுத்து தூங்கிட்டா, திரிஜடையும் தேவையுன்னு படுத்துனுட்டான். கொஞ்ச நேரத்தை தாயார் பார்த்தா இந்த ஊர்ல வாழறது என்னதுக்கு அவசியம் இல்லை, தற்கொலை பண்ணிக்கலாம் தீர்மானம் பண்ணிட்டானா சுயம் ஜெகன்மாதா. ஏன்னா மனுஷா இப்படிதான் யோசிக்கிறோம், ஒரே கஷ்டமா இருந்தா போய் தொலைஞ்சா தேவலை அப்படின்னு. ஆனா நினைக்கும் போது போய் தொலைய மாட்டோம், எல்லாருக்கும் என்ன பீஷ்மர் மாதிரி இச்சா மிருத்தி வரமா இருக்கு. நம்ம எப்ப வாழணும்னு ஆசைப்படுறோமோ அப்பதான் உடம்பு வீக்கா போகும், எப்ப போய் தொலைதான் நினைக்கிறோமோ அப்பதான் உடம்பு பலமா இருக்கும். இது லோக பிரசித்தம். தாயார் பார்த்தாலும் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டாலும் அப்ப தன்னுடைய கூந்தல் இருக்கே அதையே மரத்தோட கிளையில போட்டு அதுல தூக்கு மாட்டிக்கலாம். அவ்வளவு பெரிய கூந்தல் தாயா இருக்கு, அழகா கீழே பரல்ற மாதிரி இருக்கலாம் கூந்தல். ஆஞ்சநேயர் பார்த்தா எப்படி இவளை காப்பாத்துறதுன்னு தெரியலையா. உடனே ஆச்சரியமா ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீமத் ராமாயணம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அது எப்படி சொல்றாருன்னா, அந்த கோசல தேசத்துல இருக்கிறவா அந்த ஸ்லாங் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஸ்லாங் உண்டு இல்லையா பாஷ, அந்த ஸ்லாங்ல ஜோரா ஒரு ராமாயணம் சொல்ல கரெக்டா. இந்த ராமாயணத்தோட அட்வான்டேஜ் என்னன்னா அங்கங்க ரீகேப் ஆகிட்டே இருக்கும், அது வரைக்கும் நடந்த சரித்திரம் மறந்து போயிருக்கனா கூட அந்த ரீகேப் கேட்டோம் வச்சுக்கோங்களேன் கிளீனா புரிஞ்சிடும். ஆரம்பத்தே சம்சேர ராமாயணம் ஃபுல்லா சொல்லிடுவார் நாடக. கணசீயா கிட்ட தாயா தன் கல்யாண விஷயத்தை ரீகேப் பண்ணிடலாம். அந்த மாதிரி சுந்தரகாண்டம் ஏண்டா வசதினா முழுசே ரீகேப் பண்ணிடுவார் ஆஞ்சநேயமூர்த்தி. அது வரைக்கும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அழகா எல்லாத்தையும் சொல்றார் ஆஞ்சநேய மூர்த்தி. ஜோரா அழகா ராமன் ஒருத்தன் இருந்தான், தசரத குமாரன் லக்ஷ்மணனோட விஸ்வாமித்ரையாக சம்ரக்ஷணத்துக்காக போனான், அப்ப வில்ல ஒடிச்சான், ஜானகிய கல்யாணம் பண்ணிண்டான் அப்படின்னு சொல்லி அழகா ராமாயணத்தை சொன்னவன சீதை பாக்குறா. என்னடாது நல்லது காதல விழறது, இது வரைக்கும் காதல இப்படிதான் விழுந்ததில்லையே அப்படின்னு பார்த்தா என்னமோ தெரியலையே அப்படின்னு சந்தோஷம் சந்தேகம் இது ராட்சச மாயையோ அப்படின்னு நினைச்சான். நிஜமாவே குரு இப்படிலாம் பேசிதான் நம்மளை காப்பாத்தின் இருக்கான், என்ன பண்றதுன்னு தாயாருக்கெல்லாம் அப்படி மேல பாக்குறா. கடைசியில ஒரு மரக்கிளையில தேமேன்னு உட்கார்ந்து ஆஞ்சநேய மூர்த்தி குஞ்சு குரங்கா பூனைக்குட்டி சைசி. உடனே தாயார் பார்த்தா டக்குன்னு கீழே குதிச்சுட்டார் ஆஞ்சநேயர், குதிச்சுட்டு கைய கூப்பிட்டு அம்மா நான் ஆஞ்சநேயன் அப்படின்ற. தாயார் பயந்து போயிட்டா, ஒருவேளை இது ராட்சச மாயையா இருக்குமோ, அது எப்பொழுதுமே குருநாதன் மேலதான் சந்தேகம் நன்னா வரும், அது எப்பவுமே சாஸ்வதம். மத்தவ மனுஷா மேலதான் எல்லா மேலையும் அபரிமிதமான நம்பிக்கை வரும், சத்குரு மேலதான் நல்லா சந்தேகம் வரும். ஆனா அதையும் தாண்டி சத்குரு நமக்கு கிருப பண்ணிட்டு இருக்க. தாயார் பயந்து போயிட்டா, ஐயோ குரங்க பார்த்துட்டேனே, சொப்பனத்துல பார்த்தேனா நிஜத்துல பார்த்தேனான்னு தெரியலையே அப்படின்னு ஒண்ணு. ஆஞ்சநேயர் பக்கத்துல வரா, தாயார் பயந்து கூட ஆஞ்சநேயர் அழகா ராம விஷயம் எல்லாம் சொல்றார். அப்ப ஒரு விருத்தாந்தம் சொல்ற, அல்லியம் பூமலர் கோதாய் அடிபணிந்தே விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வாரோட பாசம். அப்ப ஆஞ்சநேயர் சொல்றார், அம்மா ரகசியம் ஒண்ணு சொல்றேன், இதெல்லாம் ராமமூர்த்தி சொல்லி விட்டுருக்கா. நீயும் பெருமாளும் தனியா இருந்தபோது நிறைய விளையாடுவாளாம் தாயாரும் பெருமாளும், அப்ப வெட்டு வச்சு போகலாம், யார் தோக்கிறாளோ அவளை ஜெயிச்சவர்கள் மரத்தோட மரமா கட்டி போடலாம் அப்படின்னு வெட்டு வச்சுக்கிறாள். பெருமாள் தோத்து போயிட்டாராம், பெருமாளுக்கு தோல்வியே கிடையாது, அஜிதன் தோத்து போயிட்டார் சுவாமி. உடனே தாயார் பெருமாளை மரத்தோட மரமா நிக்க வச்சு பத்மநாபும் மரப்பிரபுகும் நிக்க வச்சுட்டார். அமரப்பிரபுகு தானே மரப்பிரபுகுன்னு பூந்தானம் சொன்ன மாதிரி மரத்தோட மரமா நிக்க வச்சு மல்லிகை மாலை கொண்டு அங்கு ஆர்த்ததும் ஒரு அடையாளம்னு யசோதா மாதா பாழா போன உரலோட வீணா போன கயிறை கொண்டு கிருஷ்ணனை கட்டுறா பாருங்க. அதுக்கு முன்னாடியே தாயார் மல்லிகை மாலையை கொண்டு பெருமாளை அது கையை இப்படி இழிக்க வச்சுட்டான். அப்பதான் அனுகிரகம் பண்ற மாதிரி மற்ற கோவில்கள்லாம் போனா சுவாமி இப்படி கை வச்சிருப்பார், இப்படி கை வச்சிருப்பார், இப்படிதான் இருப்பார். இந்த பூரி ஜெகநாத கஷேத்திரம் போனோம்னா பெருமாள் இப்படிதான் கழிச்சுவார், ரெண்டு கையால ஆசீர்வாதம், நன்னாரு 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 நன்னார். கையை அப்படியே தான் வச்சிருமா சுவாமி, தனக்கு ஒரு கை தான் காட்டமாடும், அப்படியே தான் இடம் நன்னாரு சௌக்கியமாரு அப்படின்னு. அந்த மாதிரி பெருமாள் அப்படி வச்சுட்டு தாயார் மல்லிகை மாலை கொண்டு கட்டி போடுறாளாம். மல்லிகை மா மாலை கொண்டு ஆர்த்ததும் போல் அடையாளம் அப்படின்னு தாயார் பார்த்தா. வாஸ்தவமாச்சே இந்த விருத்தாந்த லட்சுமணனுக்கு கூட கதை தெரியாது, இவனுக்கு எப்படி தெரிஞ்சது யோசிச்சா? ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர ஆஞ்சநேயமூர்த்தி சித்திர கூட திருப்ப திருக்காக்கை முளை தீண்ட அத்திரமை கொண்டெறிய அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனை ராமாவோ நின்னபயம் என்றழைப்ப அத்திரமை அவன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம். சொன்ன வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஜெயந்தன் காக்காசுரனா வந்தவனே பகவான் புல்ல பிடுங்கி பிரம்மாஸ்தமத்தை சொல்லி அடிச்சா. அவன் 24 லோகங்கள் சுத்தினான், பெத்தப்பாவும் தள்ளி விட்டுட்டா. கடைசியில ஓடி வந்து ராமன் காலில் விழுந்தான். எப்படிடா விழுந்தான் அப்படின்னா, ராமன் முன்னாடி காலை நீட்டிங்க விழுந்தான். உடனே சீதா மாதா பார்த்தான், அச்சோ இவனுக்கு பெருமாள் கிட்ட எப்படி சரணாகதி பண்ணணும்னு கூட தெரியலையே, பெருமாள் கிட்ட தலையல்லவா போடணும் அப்படின்னு சொல்லி இந்த காக்காசுரன் தலையை திருப்பி பெருமாள் திருவடியில போட்டாளான். உடனே அழகா பகவான் பார்த்தா, அச்சோ இவ்வளவுதான் இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கான், ஆனா அவளுக்கு இவ்வளவு பெரிய காருண்யம் இருக்கேன்னு அசந்து போனாள். அசந்து போயிட்டான் அப்ப பகவான் இந்த காக்கை கிட்ட கேட்கலாம், நான் அம்பு எடுத்துட்டேன்னா வீண் போகாது, நீ சொல்லு என்ன பண்ணலாம் அப்படின்னு. கடைசியில காக ரொம்ப யோசிச்சாட, ஒரு கண்ணை எடுத்துக்கோன்னு எடுத்தான். இன்னைக்கும் காக்காக்கு ஒத்த கண்டுதான் இப்படி இப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்கும், ஒரு சைடு தான் வியூ உண்டு. அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம். காக்காசுர வேஷத்தை இருக்கான் இல்லையா, அப்ப நிறைய காகம் எல்லாம் அங்க உட்கார்ந்துட்டு இருந்துதான். இப்படி ஜோரா பார்த்துதான் உடனே பெண் காக்கைகள்லாம் ஆச்சரியமா கேட்டுதான், சீதே வக்ஷமயா கா அப்படின்னு கத்திப்பான். சீதைய போல அழகா பொறுமை யாருக்கு இருக்கு, சீதே வக்ஷமயா கா அப்படின்னு கத்திப்பான். உடனே ஆண் காக்கைகள்லாம் கத்திதான், ராம இவ தயா கஹ, ராவண மாதிரி தயை உள்ளவர்கள் யாருன்னு ஆண் காக்க கத்திப்பான். பெண் காக்கைகள்லாம் கா, ஆண் காக்கலாம் கஹ கா கஹ கா க கா 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 கத்தி, அதனாலேயே அதுக்கு காக்கான்னு பேர் வந்துருத்து ஒரு சரித்திரம். நிறைய காக்காவை பார்த்தா கா கஹ கா கஹ கா கஹ கத்தி வருது. கா அப்படின்னா சீதையை போல பொறுமையுடையவள் யாரு, ராமனை போல தயை உடையவள் யாருன்னு ஆண் காகவும் பெண் காகவும் பட்டிமண்டபம் போட்டு பேசிட்டான். அதனாலேயே காக்க அப்படின்னு திருநாமம் வந்துவிட்டான். இதையெல்லாம் ஆச்சனேயமூர்த்தி சொல்றார், தாயார் ரசிச்சு கேட்டு இருக்கா. அப்போ ஒரு சந்தேகம் வருது, எப்படி இவனுக்கு அவனுக்கும் எப்படி சம்பந்தம் வந்தது? அப்ப அழகா ஆச்சனேயமூர்த்தி சொல்றார், பொன்னொத்த மான் ஒன்று இனிதி நின்று விளையாட, ஒரு பொன்மான்லாம் விளையாடி அதை பார்த்து நீ மயங்கின, பின்னாடி பெருமாள் தூக்கி துரத்திட்டு வந்தா அப்பதான் உன்னை இழந்துட்டார். பெருமாள் உன்னை தேடிட்டு வரும்பொழுது சுக்ரீவனோட ஒரு சம்பந்தம் வந்து, நான் சுக்ரீவனுடைய மந்திரியா இருந்தேன், இப்ப ராமதாசனா உன்னை தேடிட்டு வந்திருக்கேன் எல்லாம் சொல்லிட்டு தாயாரிடத்துல ஈதவன் கை மோதிரமே அப்படின்னு ராம மோதிரத்தை கொடுத்தார். குரு நமக்கு பகவன் நாமத்தை கொடுக்கிறார், அதுதான் ஐடென்டிபிகேஷன். மோதிரம் என்னடான்னா அதுல ராம அப்படின்னு எழுதியிருக்கு. குரு நமக்கு இந்த பகவன் நாமத்தை தான் உபதேசம் பண்ணி பகவான் உன் கூட இருக்கான் அப்படின்னு நமக்கு ப்ரூவ் பண்ற. அழகா இந்த மோதிரத்தை கொடுத்தவொடனே தாயார் முதல்ல அந்த பகவானுடைய மோதிர வரல் நினைச்சாலும் அந்த வரல் தானே போட்டுட்டு இருப்பாங்க. உடனே அடுத்த சுண்டு விரல், நடு விரல், ஆள்காட்டி விரல், கட்ட விரல் எல்லாம் தெரிஞ்சு பகவானுடைய அபயஹஸ்தம் தெரிஞ்சுதான். அப்பாடா ராமனுடைய அபயஹஸ்தம் தெரிஞ்சிருக்கு நினைச்சாலும் உடனே அந்த பகவானுடைய கைகள் தன் தலைமையில இருக்குன்னு பாவிச்சுட்டாலும் பகவான் அபயம் கலங்காரேன்னு மோதிரத்தை கொடுத்தாங்க. வேறதான் கொடுத்து விட வேண்டியதுதானே, எதுக்குடா மோதிரம்னா, என்னுடைய அபயஹஸ்தம் என்னைக்குமே உன் தலைமையில நிரந்தரமா இருக்கு. இப்பயும் யார் ராமாயணம் கேட்கிறாளோ அவ தலைமையில ராமன் கைய வச்சுட்டு நிக்கிறான் பக்கத்துல, சந்தேகமே வேண்டாம். அதனாலதான் கேட்கும்பொழுது ஒரு சமாதானம் கிடைக்கிறதுனா, ராமனுடைய அபயஹஸ்தம் நம்ம தலைமையில எப்பொழுதும் இந்த அபயஹஸ்தம் ஒரு நாள் கூட நம்மளை விட்டு போகிறதே கிடையாது. உடனே தாயா பகவான் அபயஹஸ்தத்தை நினைச்சா முழுக்கை தெரிஞ்சது, தோள்கள் தெரிஞ்சது, அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம் தெரிஞ்சது, அழகான நாபிக்கமலம் தெரிஞ்சது, பெரிய தொடைகள் தெரிஞ்சது, பட்டு பீதாமரம் தெரிஞ்சது, முழங்கால் தெரிஞ்சது, முட்டி தெரிஞ்சது, செந்தாமரை பாதங்கள் தெரிஞ்சது, கருஞ்சங்கு கழுத்து தெரிஞ்சது, செங்கனி வாய் தெரிஞ்சது, தீர்க்கமான மூக்கு தெரிஞ்சது, செந்தாமரை கண்கள் தெரிஞ்சது, வில் போன்ற புருவம் தெரிஞ்சது, பரந்த நெட்டியில கஸ்தூரி திலகம் தெரிஞ்சது, சுருசுருளான கேசத்துல ஜடாமுடி தெரிஞ்சது, காதல மகரகுண்டலம் தெரிஞ்சது. ஹா ராமான்னு தியானம். அந்த ஒரு ராமன் நாமம் தாயார அப்படி பண்ணிடுத்தான், அந்த ராமான்ற ஒரு மோதம். உடனே தாயார் அதை வாங்கிண்டா, அது கண்ணில் ஒத்திண்டா, வாஸ்தவம் தான் இது, என் ராமச்சந்திரமூர்த்தி போட்டுக்கிற மோதிரம் அப்படின்னு விட்டான். உடனே தாயார் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இந்த குரு எவ்வளவு பிரயத்தனப்பட்டு ஒரு ஜீவன் அடையிறார் பாருங்க. உடனே அழகா தாயார் என்னையே ராமன் பார்க்க வரலாம் கேள்வி கேட்கிறா. இப்ப ஆஞ்சநேயர் சொல்றார், இல்லம்மா இங்க இருக்கேன்னு அவருக்கு தெரியாது, இனிமே நான் போய் சொல்றேன் எல்லாம் சொல்ல. அழகா இப்ப ஆஞ்சநேய மூர்த்தி சொல்றாரு, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இப்பவும் சொல்லுங்கோ, உங்களை தூக்கிட்டு நான் போயிடுறேன்னுட்டான். உடனே தாயார் சிரிக்கிற, அட குரங்கு, நீ குரங்குன்னு காமிச்சுட்டிய, ஆஞ்சநேய வரைக்கும் யாருமே இப்படி கிண்டல் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா, தாயார் சொன்னா நீ இத்தனோண்டு பூனைக்குட்டி சைசுக்கு இருக்காய், நீ எப்படி என்னை தூக்கிட்டு போவாய்னுட்டான். அப்பதான் ஆஞ்சநேயருக்கு சுயப்பிரஜை வந்தது, தன் உடம்ப பெருசாக்குன்னு நின்னா. அம்மா இப்ப பெருசாயிட்டே வாங்குவோன்னா, அப்ப தாயாச்சனா இல்ல இல்ல, யுத்தம் நடக்கும்போது யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு தெரியாது, ஒரு கால் என்ன தூக்கிட்டு போய் கொண்டு போய் சேர்த்துட்டா கூட ராவணன் சொல்லுவா, ராமனுக்கு வக்கில்ல ஒரு குரங்கு வந்து பொண்டாட்டிய தூக்கிட்டு போகும்படியா பண்ணிட்டான்னு சொல்லுவா. ஏற்கனவே ராமன் படுற பாடு நம்ம கூட நமக்கு தெரியும். இது வேற ஆஞ்சநேயர் வண்ணான் கொஞ்ச நாள் அங்க இருந்ததுக்கே சொல்லிட்டான், பொண்டாட்டி லேட்டா நான் ராமனா, நீ சீத மாதிரி கண்ட இடத்துக்கு போயிட்டு வருவா, உன் வீட்டை சேர்த்துக்கிறதுக்குட்டான். ஆஞ்சநேயர் தொட்டு தூக்கி வந்தாருன்னா, ஆமா ஆமா போ அப்படின்னு விடுவான். அதனால தாயார் சொல்லிட்டா, இல்ல இல்ல பகவான் வந்து ஜெயிச்சன் அழிச்சுட்டு போட்டோம், என் பகவான் என்ன தேடிட்டு வந்து கிருப பண்ணுவான். இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்த அவன் வந்துட்டான், அவனே தானே எல்லா பிரயத்தனமும் பண்ணான், நம்ம ஒரு பிரயத்தனமும் பண்ண வேண்டாம். நீங்க பாட்டு இருக்கிற இடத்த இருந்து நாமஜபம் பண்ணுங்கோ, தெய்வம் உங்களை பாக்கிறதுக்கு முதல்ல சத்குருநாதன் தானா அனுப்பும். நம்ம யாரும் போய் குருவை அடையல, நன்னா ஞாபகம், சும்மா யாரோ சொல்றாலேயும் போய் பார்ப்போம். அப்புறம் அந்த குரு மேல ஒரு அபிமானம் வரும், அப்புறம் மரியாதை வரும், அப்புறமா நம்பிக்கை வர ட்ரை பண்ணும், இப்படிதான். ஆனா குரு நம்மளை பிடிச்சு கிருப பண்ண. அப்ப ஆஞ்சநேய மூர்த்தி வா பரவாயில்லன்னு கடைசியில தாயார் இல்ல வரமாட்டேன்னு, அதுக்கு வைஷ்ணவ பிரியவாள்லாம் சொல்றா, ஏண்டா தாயார் வரலன்னா, ஆஞ்சனையுடைய ஹிருதயத்துல பிரத்யட்சமா ராமனுடைய ரூபம் தெரியலாம். இப்ப ஆஞ்சனையின் முதுகு மேல ஏறினோம்னா ராமனுடைய முதுகுல ஏறுற மாதிரி இருக்கும், அது நியாயம் இல்லை, அதனால ஆஞ்சனையின் மேல ஏற மாட்டேன்னு தாயார் சொல்லிட்டான். உடனே அழகா பகவான் நினைச்சிட்டு ஆஞ்சனையர் எல்லாம் பேசுறார், தாயார் பரம சந்தோஷப்படுறா. அப்ப ஆஞ்சநேயர் ஜோரம் இப்படி பார்த்தா ராவணனையும் மீட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி இந்த அசோக வனத்தை எல்லாம் அழிச்சு போடுறார். ராவணனுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னைக்கும் ஸ்ரீலங்கால இந்த அசோகவன இடம் எல்லாம் இருக்கு. ராவணன் ஒவ்வொரு ஆளா அனுப்பினா எல்லாரையும் வதம் பண்றாரு. கடைசியில இந்திரஜித் வரா பிரம்மாஸ்திரத்தை கொண்டு கட்டி போட்டுட்டான். பிரம்மாஸ்திரத்துக்கு கொஞ்ச நேரம் தான் அவருக்கு பலம் உண்டு. கட்டி போட்டு ஒரு அழிச்சுட்டு போறார். மனசுக்குள்ள ஜெய் ஸ்ரீராம் 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 ஜெபிக்கிறார். என்ன வேணா அவமானம் வரட்டும், என்ன வேணா கஷ்டம் வரட்டும், பகவானுக்கு தெரியும் நாம ஜபம் பண்ணுங்கோ, அவன் பார்த்துப்பான். அழைச்சு கொண்டு போய் ராவணன் முன்னாடி நிக்க வச்சா, ராவணன் கேட்கிறான், நீ யார் அப்படின்னு. அப்ப ஆச்சனையர் சொல்றார், தாசோஹம் கோசலேந்திரஸ்ய நான் ராமதாசன். இப்படி எல்லாம் சொன்னவன ஆஞ்சநேயர கொண்டு போடணும் அப்படின்னு ராவணன் நினைக்கிறான். அப்ப விபீஷணன் சொல்றான், கொல்லப்படாது, தர்மம் இல்ல அப்படின்னு சொல்லி கடைசியில வாழ தீர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அஞ்சிலே ஒன்று பூமி அந்த பூமி பெற்றவள் சீதா அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு தாயார கண்டு இவ அழகா வாழ்ல ஃபுல்லா துணியெல்லாம் வச்சு நெருப்பு பத்த வச்சுட்டான். ஆச்சரிய பார்த்தா ஜெய் ஸ்ரீராம் கத்தினார். கத்திட்டு உடனே லங்கம் முழுக்க தீ வைக்கிறார். அஞ்சு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். லங்கையில அந்த அக்னியை வச்சானே அந்த ஆஞ்சநேயன் எங்களை காப்பாற்றுவான். வாயு பெற்றான் அஞ்சிலே ஒன்று பெற்றான். சமுத்திரத்தை தாண்டார் அஞ்சிலே ஒன்றை தாள். ஆகாச மார்க்கமா போறார் அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏறி தாயார பார்க்கிறார் அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். அழகா அக்னி எல்லாம் வச்சுட்டார். அக்னி எல்லாம் வச்சுட்டு கடைசியில பயப்படுற அடரா சீதைக்கு ஏதான ஆயிடுமோ அப்படின்னு பயந்து போய் என்ன பண்றதுன்னு பார்க்கறா. ரிஷிகள்லாம் சொல்றான் ஆஞ்சநேய நல்லா வேலை பண்ணா, சீதை நல்லா சௌக்கியமா இருக்கா, லங்கையை நல்லா தீக்கி இறையாக்கி ஆச்சுன்னு சந்தோஷப்பட்டான். ஆஞ்சநேயர் போய் அந்த வாழை கொண்டு போய் அப்படி நினைக்கிறா. ஜோரா சமுத்திரத்துல பின்னாடி யுத்த காண்டத்துல ராமனையும் லக்ஷ்மணனையும் அஹிராவரன் தூக்கிட்டு போய் ஒழிச்சு வச்சுடலாம். அப்ப ஆஞ்சநேயர் காப்பாத்து போறா. அவ வாசல்ல ஒரு குட்டி குரங்கு காவல் காத்துருக்கு. ஆஞ்சநேயர் ரொம்ப வருத்தங்கடா, அது ஒரு வானரும் நமக்கு ஆப்போசிட் சைட்ல போய் நிக்கிறது அப்படின்னு. ஒரு உள்ள போக ட்ரை பண்றாரு, அந்த குழந்தை விடமாட்டேங்கிறது. அப்ப அந்த குழந்தை கேட்கிறார் நீ யாரா அப்படின்றார். அப்ப அந்த பிள்ளை சொல்றான் நானா, நான் ஆஞ்சநேய புத்திரன் அப்படின்ட்டான். ஆஞ்சநேயர் எப்படி பார்த்தாரு, கதை சொன்னாலும் நியாயமா சொல்லணும்டா, ஆஞ்சநேய நைஷ்டிக பிரம்மச்சாரிடா, எனக்கு தெரியும்டா அப்படின்னு. உடனே அந்த குழந்தை கேட்டா நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியாத பாக்கலாமா சொல்லு பாருங்க. ஆஞ்சநேயர் லங்கைக்கு போனாரா, ஆமா. சீதையை பார்த்தாரா, ஆமா. ராவணன் அரண்மனைக்கு போனாரா, ஆமா. அப்ப வாழ்ல நெருப்பு வச்சா தெரியுமா அப்படின்னா, ஆஞ்சனுடைய வாழை பார்த்துட்டு ஆமா அப்படின்னா. அப்புறம் அந்த வாழை கொண்டு போய் சமுத்திரத்தை நினைச்சா தெரியுமா அப்படி யோசனை பண்ணி பார்த்தேன், ஆமா. அப்ப அவர் உடம்புல இருந்து வேர்வை நிறைய வந்தது, யோசிச்சு பார்த்தார், ஆமா. அப்ப ஒரு உடம்புல இருந்து ஒரு உயர்வ துளி சமுத்திரத்தை விழுந்தது. ஓ அப்படியா அப்படிங்கிற, ஆமா. இவன் சொன்ன ஆமா. அப்ப ஒரு மீன் அதை முழுங்கிடுச்சு. ஓ அப்படியா, ஆமா. அந்த மீனுக்கு நான் பிறந்தேன், என் பேர் மகரத்வஜன் அப்படின்னுட்டான். கரெக்டா கதை சொல்லிட்டான். இன்னைக்கும் துவாரகா போனேன்னா பேட்டு துவாரகான்னு உண்டு, தீவு துவாரகா, அதான் ஒரிஜினல் துவாரகா. அந்த துவாரகையில டிண்டி அனுமான்னு ஒருத்தர் உண்டு, ரொம்ப தூரம் போனோம், 40 நிமிஷம். அது ஒரு பெரிய அட்வென்ச்சரஸ் ஜேர்னி. இத்தினோண்டு ஒரு ஜீப்ல 20 பேர் ஏற்றி அனுப்புவோம். அங்க போய் பார்த்தோம்னா ஆஞ்சநேயரும் மகரத்வஜனும் பக்கத்துல பக்கம்ல நிற்பான். வேற எந்த இடத்துலயுமே அப்பாவும் பிள்ளையும் கிடையாது, இந்த இடத்துல மட்டும்தான் ஆஞ்சநேயர் இருக்கு. அதே மாதிரி திருவனந்தபுரத்துல பத்மநாபர் கோவில்ல ஆஞ்சநேய மூர்த்தி கீழே ஒரு பையன் நிற்பான், அது மகரத்வஜன் அப்படின்னு சொல்றான். அந்த ஆஞ்சநேயன் அத்தனை அழகா அந்த பாலன் நினைக்கிற தாயார் ஏற்கனவே அக்னி பகவான் பிரார்த்திச்சுட்டா, நிஜமாவே நான் பத்திவிரதையா இருந்தா ஆஞ்சநேய எனக்கு அந்த அக்னி சுடப்படாதுன்னு பிரார்த்திச்சிருந்தா சுடவே இல்லை. இப்படி எல்லாத்தையும் சுட்டு பொசிக்கிட்டு தாயார்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தாயார்கிட்ட இருந்து சூடாமணி வாங்கிட்டு கிளம்புறார். பெருமாள் மோதிரம் கொடுத்தாருன்னு தாயார் வேறதானே கொடுக்க வேண்டிய, ஏண்டா சூடாமணின்னா தலைய கொடுத்துட்டேன்ப்பா உங்ககிட்ட, நீ அபயம்னு சொல்லி கையை கொடுத்தாய், கையை கொடுக்கணும் மோதிரத்தை கொடுத்தாய், உன் கைய நம்பிதான் என் தலை இருக்குன்னு சொல்லி தலையில இருக்கிற சூடாமணியை கழட்டி ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்துட்டான். உடனே ஆஞ்சநேயர் அங்கேருந்து கிளம்புற ரொம்ப சந்தோஷமா பகவான் ராமனிடத்துல போய் சொல்லணும் அப்படின்னு. முழுக்க முழுக்க குரு மகாத்மி எவ்வளவு பிரயத்தனம் பண்றான் ஆஞ்சநேய மூர்த்தி, அத்தனை பிரயத்தனம் பட்டு திரும்பி இப்படி வர இந்த இடத்துல ஒரு கர்ண பரம்பரையா ஒரு விஷயம் சொல்லுவான். ஆஞ்சநேயருக்கு கொஞ்சம் அகம்பா வந்துடுத்தான். என்ன மாதிரி யார் இதெல்லாம் பண்ண முடியும், ஆஞ்சநேயர்னாலே வினய ஸ்வரூபம். ஆனா ஆஞ்சநேயருக்கு ஒரு அகம்பா வந்துடுத்தான், இந்த மாதிரிலாம் யாரால பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சான். அப்ப திடீர்னு தாகம் வந்துடுது ஆஞ்சநேயருக்கு சமுத்திரத்தை தாண்டும் பொழுது. என்ன பண்றதுன்னு தெரியல, பார்த்தா சமுத்திரத்தினுடைய ஒரு சின்ன தீவு மாதிரி இருந்தது, அங்க ஒரு ஆசிரமம் மாதிரி இருந்தது. உடனே அங்க இறங்கி ஜலம் குடிக்கலான்னு இறங்கினால் அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார் ரிஷி. ஆஞ்சநேயர் கிட்ட ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்கிறதுக்கு ஜலம் வேணும் அப்படின்னா. உடனே அந்த ரிஷி ஆச்சரி பாதம் அங்க இருக்கு போய் குடிச்சு போனுட்டான். அப்ப ஆஞ்சநேயர் அழகா அந்த சூடாமணிய இது பத்திரமா வச்சுக்கோங்கோ, இது தாயாருடைய சூடாமணி அப்படின்னு சொல்லி காமிச்சா. உடனே அவர் பக்கத்துல கமண்டலத்தை போட்டு போப்பா, வந்து எடுத்துக்க எனக்கு அதெல்லாம் பாத்துக்க முடியாதுன்னுட்டான். உடனே அந்த முனிவரோட கமண்டலூர்ல ஆஞ்சநேயர் போட்டார், போட்டுட்டு அழகா தீர்த்தம் எல்லாம் குடிச்சார். வந்தார், வந்துட்டு ரிஷிகிட்ட ரொம்ப சந்தோஷம், நான் அந்த சூடாமணி எடுத்துக்கிறேன், எடுத்துக்கிறதுக்கு பரவாயில்ல. உடனே ஆச்சனை உள்ள கை விட்டார், கை உள்ள போகல. ஐயோ உள்ள போகல என்றார். அதுக்கு என்னப்பா தலையில கவுத்துட்டு கொட்டிட்டோம் எடுத்துக்கோன்னு விட்டார். ஆச்சனை தலையில கொடுத்தார், கொச்ச 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 கொச்சன் சூடாமணியா வந்து விழருது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஆச்சனை பயந்து போயிட்டார். சுவாமி இதுக்குள்ள இவ்வளவு சூடாமணி இருக்குன்னு நீங்க சொல்லலையே, அவருக்கு என்ன சொல்லணும், என்ன அவசியம் இருக்கு, இப்ப எல்லா சூடாமணியும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னார். அதுவா அப்பப்ப ஒரு சத்ரியகத்துக்கு ஒரு ராமாயணம் நடக்கிறதுப்பா. ஒவ்வொரு ராமாயணத்திலையும் இந்த மாதிரி ராவணன் தூக்கிட்டு போவான். ஒரு ஆசிரியன் போய் இப்படி போய் ராம மோதிரத்தை கொடுத்துட்டு சூடாமணியை வாங்கிட்டு வருவா. அவளுக்குலாம் தான் பெரிய ஆள் நினப்பு வரும். அப்ப தாகம் எடுக்கும், கீழே வருவான். அப்ப உடனே அந்த கமண்டலத்தை போட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அவளோட சூடாமணி அவளால் எடுக்க முடியல. அந்த மாதிரி நிறைய சேர்ந்து போயிடுத்து. நானும் ஒவ்வொரு ராமாயணத்தையும் உட்காந்துட்டு தான் இங்க இருக்கேன்னுட்டான். ஆசிரியரை பார்த்தார், ஓ நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம தான் பகவத் கைங்கரியத்துல வசத்தையும் நினைச்சோம். இது அப்பப்ப நடக்கிற ருட்டீன் போல இருக்கு தெரிஞ்சு கொடுத்தான். உடனே ஆசிரியர் பதறினார், சுவாமி எனக்கு இதெல்லாம் தெரியாது, தயவு செஞ்சு என்னுடைய சீதா மாதாவுடைய சூடாமணியை தாங்கன்னார். உடனே அவர் ஒன்னு பொறுக்கி எடுத்து இதுதான் நீ போட்ட சூடாமணின்னு கையில கொடுத்தார். இதுக்கு புராணங்கள்ல பேஸ் எல்லாம் கிடையாது, கர்ண பரம்பரையா சொல்லக்கூடிய ஒரு சரித்திரம். அதாவது அகம்பாவம் வந்து கொடுத்தனா ஆஞ்சநேயரா இருந்தாலும் பிரச்சனை தான். அப்ப நமக்கு அகம்பாவம் வரவே கூடாது. ஆச்சரியமா ஆஞ்சநேயர் இந்த சூடாமணி எடுத்து நேரம் வந்துட்டார். தூரத்திலேயே வானவர்கள்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டது, கண்டேன் சீதையின்னு சொல்லிட்டார். போற வழியில சுக்ரீவனுடைய வனம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சின்ன பின்னமாக்கிட்டு ஒரே குஷியில இருக்கா. கடைசியில போய் சுக்ரீவனை பார்க்க போறார், ராமனை பார்க்க போறார். தூரத்திலேருந்து ராமன் லக்ஷ்மணன் எல்லாரும் பார்த்துட்டா ஆஞ்சநேய ஆர்வேஸ் நரன் இறங்குறது, லேண்டிங் ஆக போறது. இந்த ஜெட் ஆர்வேஸ் எல்லாம் சொல்றா இல்லையா, அந்த மாதிரி ஆஞ்சநேய ஆர்வேஸ். இந்த இந்தோனேஷியாக்கெல்லாம் கருடா ஆர்வேஸ் ஒன்று உண்டு. அவள் நம்மளுக்கு தான் வைக்கிறது தைரியம் இல்லை, அவ பேர் வச்சிருக்கா கருடா ஆர்வேஸ் அப்படின்னு. இந்த லுப்தான்சான் ஒண்ணு இருக்கு பாருங்க, யார் லுப்தான்சான், அது லுப்த ஹம்சக, நன்னா வெள்ள வெளியேறு ஹம்ச பட்சி மாதிரி இருக்கிறதுனால அந்த பேர் லுப்தான்சான். அது மாறி போயிருக்கு லுப்த ஹம்சக. எல்லாம் சான்ஸ்கிரிட் பேஸ் வச்சுட்டு தான் பேர் வச்சிருக்கான். நம்மளை சுத்தி நிறைய ராமாயணம் இருக்கு, கவனிக்கிறது. இந்த மாருதி கார் ஒண்ணு ஓடுறது பாருங்க, எங்கேயாச்சும் இந்த பக்கத்துல மாருதி, ஜெய் மாருதி ஜெய் மாருதி ஜெய் மாருதின்னு சொல்லுது. நம்மளை ஞாபகப்படுத்திட்டே தான் இருக்கு எத்தனை கார் மாருதி கார் ஓடுறது. அப்ப எனக்கு எப்ப மாருதி பார்த்தாலும் மாருதி பக்கத்திலேயே நிக்கிறார், கூடவே டிராவல் பண்றார். மனசுதானே காரணம், எல்லா பக்கமும் பகவத் விஷயம் இருக்கு. அழகா அந்த மாருதி நேர இறங்கினார். ராமன் இவர் என்ன சொல்ல போறாருன்னு காத்துன்னு இருக்கார். அப்ப உடனே பகவான் ராமனை பார்த்து ஆஞ்சநேயர் சொன்னார், திருஷ்டுவா இதேதான் வாழ்ந்தீங்க சொல்ல, அதேதான் கம்பனம் சொல்றார். கண்டேன் முதல்ல கண்டேன்னு ஏண்டானா கண்டேன்னு சொன்னா சீதை இருக்கான்னு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கான், கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. முதல்ல சீதைன்னு சொல்லியிருந்தா பகவான் நெஞ்ச பிடிச்சிட்டு ஐயோ சீதை இல்லையோ ஏதாவது ஆயிடுதோ உசுர விட்டுருப்பாரு. அதனால வார்த்தைகள் நளினம், அந்த வார்த்தைகளை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதி உண்டு. அந்த விதிப்படி சொல்லணும். ஆசனேயமூர்த்தி கண்டேன் சீதையை அப்படின்னு ராமனுக்கு அப்படியே ஆனந்தம். என்ன பண்றது ஏது பண்றதுனே புரியல, ஒரே சந்தோஷமா கண்கள்ல ஆனந்த பாஷ்பமா. ஆஞ்சநேய மூர்த்தி தாயாருடைய சூடாமணியை வேற கொடுத்துட்டா. பகவானுக்கு ஒன்னும் புரியலையா, ஆஞ்சநேயனுக்கு ஏதான ஒரு சன்மானம் தரணும்னு சொல்லி ஆஞ்சநேயனை இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டான். நீ பண்ண கைங்கரியத்துக்கு என்னால எதையும் தர முடியாது, என்னையே தரேன்னு கொடுத்துட்டாராம். அப்ப ஆஞ்சநேயர் கைக்குள்ள பெருமாள், பெருமாள் கைக்குள்ள ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரோட மூச்சு காட்டு ராமன் மேல படுறது, ராமனுடைய மூச்சு காத்து ஆஞ்சநேயர் மேல படுறது. ஒரு இறுக்கி ஒரு ஆலிங்கனம் பண்ண வேண்டாம். எத்தனை நாள் தான் தலையாணியே கட்டிட்டு தூங்குவேன், கொஞ்சம் ராமனை கட்டிக்க வேண்டாம். அவ்வளவு அழகான தோள்களாச்சு ராமச்சந்திர மூர்த்தி, அத்தனை அழகா இறுக்கி கட்டின்றாராம் பகவான் ஆஞ்சநேயர். அப்ப ஆஞ்சநேயரை பார்த்து பகவான் சொன்னா, அப்ப ஆஞ்சநேயா நீ நன்னாரு, உனக்கு ஒரு குறையும் வரப்படாது, இந்த மாதிரி உபகாரம் பண்ணிருக்காய், உனக்கு பிரதி உபகாரம் பண்ற மாதிரி நிலைமை எனக்கு வரவே கூடாதுன்னு சுவாமி. இப்ப நமக்கு யாராவது ஒத்தாசை பண்ண நம்ம சொல்லுவோம், இந்த மறக்கவே மாட்டேன், நிச்சயமா ஒரு நாள் நான் உங்களுக்கு பிரதி உபகாரம் பண்ணுவேன் அப்படின்னு. என்னடா அர்த்தம்னா, நான் பட்ட பாடு நீயும் படு, அப்ப நான் உனக்கு ஒத்தாசை பண்றேன்னு அர்த்தம். பகவான் ராமன் சொன்னா, உனக்கு ஒத்தாசை பண்ற மாதிரி கஷ்டமே உனக்கு வரப்படாது, நீ சதா சர்வதா பரம சௌக்கியமா இருக்கணும் தான், ஒரு குறையில்லாம இருக்கணும்டா. வாசனேயர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், ஆஹா பிரபுடைய காருண்யத்தை என்ன சொல்லுவேன், அவன் திருவிடிகள்ல சரணாகதி பண்ணிட்டு தான் போனேன், அவன் தான் எல்லாத்தையும் நடத்தினான் அப்படின்னுட்டு. அப்ப ஆசனையர் பார்த்து பகவான் கேட்டானா, என்ன ஆசனையா, ஏதோ யோசனையில இருக்கீ. அப்ப ஆசனையர் சொன்னானா, வழியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு ரிஷியோட ஆசிரமத்துக்கு ஜலம் குடிக்க போனேன், இந்த மாதிரி நிறைய சூடாமணி எல்லாம் இருந்து ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா. பகவான் சிரிச்சா, ஆசனையர் என்ன பிரபு சிரிக்கிறேள் அப்படின்னா, பகவான் சொன்னானா, அந்த ரிஷியே நான் தான், உட அகம்பாவத்தை வதம் பண்றதுக்காக வழியில மாயையா ஒரு லோகத்தை சிருஷ்டி பண்ணி வழியில உட்கார்ந்து நான் நினைச்சா இருந்த இடத்துல எல்லாத்தையும் சாதிச்சுடுவேன், உனக்கு ஒரு கைங்கரியம் கொடுக்கணும்ன்றதுக்காகத்தான் கொடுத்தேன் ஒழிய யாருடைய சகாயமும் எனக்கு என்னைக்கும் அவசியம் இல்லை. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, வாத்துல அம்மா தான் வேலை பண்ணிட்டு இருப்பா, ஏதோ சாதனம் எல்லாம் கொண்டு வைப்பா, தண்ணி எல்லாம் கொண்டு வைப்பா, இந்த குட்டி குழந்தைகளுக்கு தானும் ஏதானும் பண்ணணும்னு ஆசை, உடனே அம்மா சொல்லுவாங்க அந்த காலி டம்ளர்ல கொண்டு அங்க தொட்டி மீத்தத்துல போடு, அங்க டேபிள்ல வைக்க. அம்மா கொண்டு இந்த குழந்தை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதனுடைய சந்தோஷத்துக்காக அல்பமான ஒரு காரியம் கொடுப்போம், அது நினைச்சுக்கோ அம்மாவுக்கு நான் பெரிய ஹெல்ப் பண்றேன், ஹெல்ப்பே இல்லை அம்மாவுக்கு, இதோட ஹெல்ப் அவசியமே கிடையாது, ஆனாலும் அதனுடைய சந்தோஷத்துக்காக. அது போல சுவாமி நம்ம முயற்சினாலே நம்ம ஜெயிச்சா மாதிரி ஒரு மாயை. இந்த பகவான் கிருஷ்ணன் கோவர்ணகிரியை தூக்கி நிக்கிறான், அப்ப கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாடே, நம்ம எல்லாம் கொஞ்சம் கிருஷ்ணனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி, இந்த மாடு மேய்க்கிற குச்சி இருக்கு பாருங்க, அதை போய் அந்த கோவர்ணகிரியில முட்டி, கிருஷ்ணா நாங்கெல்லாம் டைட்டா பிடிச்சிட்டு இருக்கோம், ரொம்ப நேரமா நீயே ஹோல்டு பண்ணிட்டு இருக்காய், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா விடு, நாங்க பிடிச்சுக்கிறோம். பகவான் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், இவாளுக்கு என்ன எவ்வளவு அக்கறை அப்படின்னு. ஏழு நாள் ஆச்சு, மழையெல்லாம் நின்னது, உடனே கிருஷ்ணன் சொன்னா, எல்லாரும் வெளியில போங்கோ, மழை நின்றுடுத்து. அப்ப அந்த கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னா, கிருஷ்ணா நாங்க எப்படி கொம்பு எடுத்துடலாமா, நீ பிடிச்சப்ப இல்லையா, நீ ஹோல்டு பண்ண முடியும் இல்லையா அப்படின்னா, பகவான் சிரிச்சான், கட்டாயம் கட்டாயம், ஏழு நாளா இவா தாங்குறான்னு இவாளுக்கு ஒரு அபிப்பிராயம், இவா தாங்கவே இல்லை, சுவாமி தான் தாங்கிட்டு இருந்த. அந்த மாதிரி என் குழந்தை, என் வீடு, என் கணவன், என் போஸ்து, என் வீடு, என் அசோசியேஷன், யாரும் தாங்கல, நம்ம இல்லைனாலும் நம்ம தான் இருக்க போறோம். சமயத்துல குழந்தைகள்லாம் அம்மா இருந்தாலும் வீட்டுல ஒரு காரியம் பண்ணாது, இந்த அம்மா சொல்ல ஒரு நாள் நான் கிளம்பி போக போறேன், அப்ப தெரியும் உங்களுக்கு. அன்னைக்குதான் குழந்தைகள் சமத்தா எல்லா வேலையுமே பண்ணும், வீடு ரொம்ப அழகா இருக்கும், மற்ற நாள் அம்மா இருக்காளேன்னு அவ்வளவுதான், எப்படினாலும் கத்தி கத்து கத்திட்டு கடைசியில அவளே பண்ணிடுவான். நிஜமாவே வாய் தேயறத விட கால் தேயறது சுலபம்னு இல்லையா, பெரியவான் இவாகிட்ட சொல்லி 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 நம்மளே பண்ணிடலாம். பகவான் தான் எல்லாத்தையும் தாங்குறான், நம்ம எதையுமே தாங்கல, நம்மையும் தாங்கிண்டு லோகத்தையும் தாங்குறவன் ஜெகந்நாதன். பகவான் திருச்சிண்டே சொல்லிட்டான், நான் தான் உனக்கு அகம்மா வந்து கொடுத்து எனக்கு அது ரசிக்கல, நான் கைங்கரியம் பண்றேன் அகம்மா வரப்படாது, பண்ணும்படியான ஒரு கிருபைய, ஒரு பலத்தை, ஒரு வாழ்க்கைய, நேரத்தை சுவாமி கொடுத்திருக்கார், அதனாலே பண்றோம், புரிஞ்சுக்கோங்க நன்னா. அதனாலதான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் நினைக்கப்படாது, பண்ண வச்சுட்டா சுவாமி நடத்தி காட்டினா, சுவாமி கிருப பண்ணா, சுவாமி ஐடியா கொடுத்தா, முதல்ல சுவாமியை வச்சுட்டு இருக்கும், அப்புறம் அவங்களை வச்சுக்கோங்க. உடனே ஆசிரியர் பரம சந்தோஷப்பட்டார், பகவான் எதுக்குடா ராமன் ஆசிரியர் ஆலிங்கனம் பண்ணிட்டான்னா, நீ அவ்வளவு ஒத்தாசை பண்ணிருக்கா இல்லையா தெரியவா சொல்றா. இங்கேருந்து ஆசிரியன் லங்கைக்கு போகும்பொழுது ஹிருதயத்துல ராமன் மட்டும்தான் இருந்தான், இப்ப லங்கையிலேருந்து திரும்பி வரும்பொழுது சீதா மாதாவுடைய பக்தியையும் தியாகத்தையும் பார்த்துட்டு சீத மனசுல நிறைஞ்சுட்டாரோ, ராமனை காணலையா, பகவான் பார்த்தாராம் சீதையை ஆலிங்கனம் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லி, இவருடைய ஹிருதயத்திற்கு சீதையை ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்காக வெளியிலேருந்து ஆசிரியர் ஆலிங்கனம் பண்ணிட்டார். வெளியிலேருந்து இங்க ஆலிங்கனம் பண்ணும்பொழுது இங்க இருக்கிற அந்தரியாமி ராமன் அங்க உள்ள இருக்கிற சீதையை அப்படி கட்டிண்டா, பெரியவாருடைய வியாக்யம் அதுக்காக தான் கட்டிண்டவோ, எப்படி எல்லாம் தியானம் பண்றா பாருங்க தெரியுமா, அப்படி இருக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டு எல்லாரும் ஜெய் சீதாராம் அப்படி, அவருக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி இந்த கூட்டம் எல்லாம் இப்ப சீதா கிடைச்சிட்டானே ஜெய் சியா ராம் அப்படின்னு சொல்லி வானரங்கள்லாம் கத்தித்தான். உடனே பரம சந்தோஷமா எடுத்து பகவானுக்கு சுப்ரியன் சந்தோஷப்பட்டான். ராமச்சந்திர மூர்த்தி கிட்ட ஹனுமான் தாயாருடைய இருப்பு எல்லாம் சொன்னார், நடந்ததெல்லாம் வர்ணிச்சார். உடனே பகவான் சொன்னா, அழகா சரி நம்ம எல்லாம் தென்திசைக்கு போவோம், யுத்தம் பண்ண தயாராகுவோம் அப்படின்னு சொல்லி தயாராயிட்டா உடனே எல்லாரும் தென்திசை நோக்கி பிரயாணம். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு ஜபிச்சன். பகவத் கைங்கரியம், உங்க ஆத்துக்கு நீங்க பண்ற காரியங்களையே பகவத் கைங்கரியமா பண்ணுங்க. உங்க ஆபீஸ்க்கு நீங்க பண்ற காரியங்களை பகவத் கைங்கரியமா பண்ணுங்க. அப்ப அதுவே பரம புருஷார்த்தமான பகவானை கொண்டு வந்து கொடுத்து அழகா எல்லாரும் பகவன் நாமத்தை ஜபிச்சுண்டு ஜோரா செந்திசை பிரயாணம். ராம 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 சீதா.